Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
सर्वपाप प्रणाशनं
प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम् वसुदेव सुतं देवं कंस चानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
ஓ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்திருந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழவுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகம் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகம் காரிசுதன் கள் சூடிய முடியின் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருநாத்து மாமகம் பிரசாதயதி யத்சுக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்த சரணாகத சார்த்தவாஹமேடே சிகயா சேகரினாம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா வேறென்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்து மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் ஸ்ரீஹப்பதியான பகவான் எல்லா இடங்கள்லையும் நீக்கமர குறைவில்லாம நிறைஞ்சிருக்கான் குறைவில்லாம நிறைஞ்சிருக்கான் அது ரொம்ப முக்கியமா நம்ம ஹதயத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பூரணம்னு ஒரு வார்த்தை சொல்லும் பூரணம்னா குறைவில்லாதது பகவானை சொல்லும்பொழுது பரிபூர்ணமானவன் அப்படின்னு சொல்லி எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதுமே குறைவில்லாதவன் அந்த தெய்வானுகிரகம் நிறைஞ்சு கிடக்கு நம்ம வாழ்ந்துட்டு பூமியில நிறைஞ்சு கிடக்கு நம்ம மேல படக்கூடிய சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் எலக்ட்ரிசிட்டி லைட் எல்லாம் இருக்கு இல்லையா அதிலெல்லாம் கூட தெய்வானுகிரகம் நிறைஞ்சிருக்கு தெய்வத்தினுடைய கிருபை நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சாப்பிடக்கூடிய ஆகாரம் குடிக்கக்கூடிய ஜலம் உடுத்திக்கிற வஸ்திரம் எல்லாத்திலையுமே தெய்வம் பூரணமாக நிறைஞ்சிருக்கு இந்த இடத்துல கூடுதல் இந்த இடத்துல குறைவுன்னு கிடையாது இந்த தெய்வானுகிரகம் தான் உலகத்தை நடத்தின்றிருக்கு தன பெரிய பூமி கோடிக்கணக்கான ஜீவராசிகள் எத்தனையும் தாங்கின்னு இந்த பூமி சுத்தின்றிருக்கு இதில் ஜலம் அதுல கடல் ஒரு பக்கம் இருக்கு தன்னையும் சுத்தின் இருக்கு தானா சூரியனையும் சுத்தி வர்றது சூரியன் அது ஒரு நெருப்பு கோளம் இத்தனைக்கும் எங்கே இருந்து சக்தி ஆதி மூலமாகிய பகவானிடத்துல இருந்து சக்தி சூரியன் சந்திரன் பூமி நட்சத்திரங்கள் எத்தனையோ கோள்கள் அந்த சராச்சரம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு பகவான் சொல்றான் என்னுடைய
சக்தி இல்ல, கால் பங்கு சக்தி இல்ல, இதெல்லாம் ருட்டீனா நடந்துட்டு இருக்கடான்றா. ருட்டீனா நடந்துட்டு இருக்கு, நம்ம சொல்லாம இதெல்லாம் ருட்டீன். இது ஒரு பெரிய காரியமா நமக்கு தெரியல. காதல எழுந்து பல் தேய்க்கிறது, மலமூத்திர விசர்ஜனம் போறது பெரிய காரியம், ருட்டீன் அப்படின்னு சொல்லி. அது போல இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது, ரட்சிக்கிறது, இதெல்லாம் பகவானுக்கு ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். கால் பங்கு சக்தி இப்படி இருக்குன்னா, முக்கால் பங்கு சக்தி ஆகிய பரமபதமாகிய வைகுந்தம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தா பகவானுடைய பலம் அளவிட முடியாது. அதனாலதான் அனந்தன்னு சொல்றோம். எல்லை இல்லாதவன், எந்த எல்லைக்குள்ளையும் அடங்காதவன், எந்த எல்லைகளுக்குள்ளையும் அடக்க முடியாதவன் பகவான். அவனிடத்துல கெடுதல் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. உலகத்தை பார்த்தோம்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எல்லாத்துலயும் நல்லதும் உண்டு கெடுதலும் உண்டுன்னு சொல்லி மனுஷா கிட்ட சொல்லுவோம். அவர்கிட்ட நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பகவான் இடத்துல நல்லதும் உண்டு கெடுதலும் உண்டுன்னு கிடையாது, பூரணமா நல்லது மட்டும்தான். கெடுதல் இது தேவையில்லாதது அப்படின்னு ஒரு விஷயம் பகவான் இடத்துல கிடையாது. சாதாரண மனுஷா இருக்கும், அவன் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு ரொம்ப அழகா வேலையெல்லாம் பண்ணுவா, ஆனா யோசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவான். ஏதானும் ஒரு குறை உட்கார்ந்து இருக்கும். ஆனா தெய்வத்துக்கு அந்த மாதிரி எந்த குறையும் கிடையாது. சாதாரணமா ஒரு குறை இருக்கு யார்கிட்ட அப்படின்னா, அடுத்த ஆளுக்கு கஷ்டம், அவளுக்கும் கஷ்டம். தெய்வத்துக்கு அந்த மாதிரி எந்த விதமான குறையும் இல்லாத, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. எந்த விதத்திலையும் குறை கிடையாது, எந்த விஷயத்திலையும் குறை கிடையாது, எந்த நிலைமையிலையும் குறை கிடையாது. மனுஷா இருக்கும், வியாதின்னு ஒன்று வந்து உடம்பு க்ஷீணமாக போயிடுறது, குறை வந்துடுறது. வயசாகும் பொழுது உடம்பு க்ஷீணமாகிறது, குறை வந்துடுறது. அவன் நினைச்சு நடக்கலை அப்படின்னா குறை வந்துடுறது. அப்படி நிறைய குறைகள் இருக்கு. ஆனால் பகவானுக்கு குறைன்னு ஒன்று கிடையாது. சனாதனமான தர்மம் அதுதான் சொல்றது, தெய்வம்ன்றது பூரணமானது. பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த காலத்தில் சயின்ஸோட வார்த்தையை வச்சு சொன்னோம்னா, உலகத்தை எத்தனையோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, எல்லாம் சேர்த்து ஒன்று இருந்தால் அப்படி இருக்கும். கெடுதலே இல்லாமல் நல்லதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வஸ்து இருந்தால் அதுக்கு பேர் தான் பகவான். நமது சனாதனமான தர்மம் அதுதான் சொல்லுது, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் பூரண பரபிரம்மம் அப்படின்னா. அதில் எந்த விதத்திலையும் ஒரு குறை வர்றது கிடையாது. அந்த தெய்வத்திடத்திலிருந்து யாருக்கும் ஒரு குறையும் சம்பவிக்கிறது கிடையாது. இப்போ மாம்பழம் நல்லா இருக்கும், ஆனால் சில பேர் சாப்பிட்டா ஒத்துக்காரு. நல்லா மழை பெய்யும், நம்மளே சொல்லுவோம் மழை பெஞ்சது ஜலதோஷம் வந்துடுது. அது மழையில் குத்தம் இல்லை, நம்ம உடம்புல பலம் இல்லை, அது குத்தம். ஆனால் பகவானுக்கு அந்த மாதிரி எந்த விதத்திலையும் ஒரு குறை கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வசக்தி தான் உலகத்தை நடத்துண்டு, அதுதான் பூரணமான பரபிரம்மம். உலகத்திற்கு கூடிய நல்லதெல்லாம் ஒன்றா சேர்ந்து உலகத்திற்கு நல்லது எல்லாத்துக்கும் ஆதி காரணமான ஒன்று, அதுதான் பகவத் ஸ்வரூபம். நல்லது மட்டும்தான், கெடுதலே இல்லாத ஒன்று தெய்வம், கெடுதல் செய்யாத ஒன்று தெய்வம். அத்த விசேஷமான அந்த தெய்வத்தை அனுபவிக்கணும். தெய்வத்தை எதுக்கு அனுபவிக்கணும்? இதுதான் ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா? பிரயோஜனம் இல்லாமல் எதையுமே அனுபவிக்க மாட்டோம். மனுஷாளுடைய சுபாவம், எந்த ஒரு ஜந்துவுமே தனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்று போய் அனுபவிக்கவே அனுபவிக்காது. எந்த ஒரு வஸ்துவுமே பார்க்கலாம், அது சிங்கமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு கொசுவாக இருக்கட்டும், கொசு கண்ணு நம்ம மேலே கடிக்கணும் ஒரு ஆசையாக, அதுக்கு நம்மளை கடிச்சா ரத்தம் கிடைக்கும், ஒரு பிரயோஜனம் இருக்கு கடிக்கிறது. எத்தனையோ அந்தந்த ஜந்துவுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தால்தான் ஒரு வஸ்துவை பக்கத்தில் போகும், இல்லாட்டி அதை அனுபவிக்கும். இந்த மாதிரி தெய்வத்தை ஏன் அனுபவிக்கணும்? அது பாடு இருந்துட்டு போட்டுமே என்ன கஷ்டம்? அது பாடு இருக்கிறதுனால தெய்வத்துக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, தெய்வத்துக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. எத்தனையோ பொருட்கள் இருக்கு அப்படியே வச்சுட்டே இருக்கும், யாரும் உபயோகப்படுத்தா வீணா போகிறதுன்னு சொன்னான். தெய்வம் ஒன்று வீணா போகிற வஸ்து கிடையாது. எல்லாரும் வீணா போனால் அது வீணா போக போகிறது, அது பாட்டுக்கு இருக்க போகுது. பல ஆயிரம் கோடி வருஷமானாலும் அது பாட்டுக்கு இருக்க போகுது. இல்லை என்ன ஆச்சு? அது பாடு இருந்துட்டு போட்டுமே, அதை ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்காக அனுபவிக்கணும். இல்லாட்டி தெய்வத்தை அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் ஆனந்தம்னு ஒன்று தேடிட்டு ஓடிட்டு இருக்கோம், எல்லாத்துலயும் ஆனந்தமா இருக்கணும், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கணும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன், அந்த ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு வேணும் அப்படின்னா அது தெய்வம். தெய்வம்னா ஆனந்தம், ஆனந்தம்னா தெய்வம். அந்த தெய்வத்தை அனுபவிச்சோம் அப்படின்னா யதார்த்தம் புரியும், இது இப்படித்தான், இதனுடைய தன்மை இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு யதார்த்தம் தெரிஞ்சிடும். சாதாரண எல்லாருமே சங்கத்துக்கு மரியாதை கொடுப்போம், பணத்துக்கு மரியாதை கொடுப்போம், எல்லாருமே துளி கூட சந்தேகமே கிடையாது, எல்லாருமே மரியாதை பண்ணிட்டு இருக்கோம். அத்தனை இடங்கள்லையுமே கோவில கூட உண்டி வச்சிருக்காள், பகவான் பிரியவன் சொன்ன கோவிலையும் உண்டி வச்சிருக்கோம், பகவானுக்கு காணிக்கை போடுறதுக்கு ஒரு உண்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்குரிய மரியாதை இருக்கு. துளி கூட சந்தேகம், நேற்று கூட இன்டர்நெட் ஒன்று வாசியம் இருந்து ஒரு மனுஷன் பணத்துக்கிட்ட பேசினானா, பணத்தை பார்த்து சொன்னானா, நீ சாதாரண ஒரு காகிதம் தானே அப்படின்னு. உடனே பணம் சிரிச்சு விட்டான், சிரிச்சு விட்டு அவன்கிட்ட வாஸ்தவம் தான், ஆனால் இன்னி வரைக்கும் நான் குப்பத்தட்டி பக்கம் போனதே இல்லை, ஆனால் மறந்து யாருக்கு போதும் இல்லை, போட்டதே கிடையாது பணத்தை, சத்தியம் நிஜமாவே. எங்கெந்தெல்லாமோ ஜனங்கள் பகவான் எப்படியாமல் விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தான், ஒவ்வொன்றத்துக்கும் இது விலை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதுக்கும் ஒரு விலை விற்கத்தான் செய்யுது. சிறு திரும்பும் பல்குத்த உதவும், சத்தியமான பெரியவா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சிரேஷ்டமானது, சந்தேகமே கிடையாது. இந்த பகவான் இருக்கான், அனுபவிக்கணும், இது இவ்வளவுதான் ஒரு யதார்த்தம் புரியணும் இல்லையா? அப்ப பணம் இருக்கு, தங்கம் இருக்கு, நிஜமாவே வசதி, ஆனால் அந்த பணத்தை கொண்டு ஒரு உயிரை வாங்க முடியாது, அந்த பணத்தை கொண்டு ஒரு இறந்து போன வள திரும்பி நம்மளால் கொண்டு வர முடியாது. ஒரு நல்ல எல்லை வரைக்கும் அதுக்கு பிரயோஜனம் உண்டு, அதுக்கு மேலே அதோட பிரயோஜனம் இல்லை. தங்கம் ஒரு எல்லை வரைக்கும் அதுக்கு பிரயோஜனம் இருக்கு, அதுக்கு மேலே அதனுடைய பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இது இவ்வளவுதான், இதுக்கு தன்மை இவ்வளவுதான், இதனுடைய பிரயோஜனம் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு யதார்த்தம் புரிஞ்சு கொடுத்து அப்படின்னா வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், சாந்தி இருக்கும். இந்த யதார்த்தம் புரியறதுக்கு தான் பகவானை பிடிச்சிக்கணுன்றது. ஏன்னா இது எதுக்கு, என்னென்ன தன்மைகள், இவ்வளவுதான் லைஃப் டைம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறவன் பகவான். பிரளயம், பூமி எல்லாத்துக்குமே வச்சிருக்கான், ஒவ்வொன்றதுக்கும் இவ்வளவுதான் சாச்சுரேஷன் பண்ணி, இதுக்கு மேல எல்லையில் இது போகவே முடியாது அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான். அதனால பகவானை பிடிச்சோம்னா ஆனந்தமா இருக்கலாம். ஆனந்தம்ன்றது யதார்த்தத்தை உள்ளபடி உணர்றது. யதார்த்தத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த பொருளால எந்த அளவுக்கு பிரயோஜனம் உண்டோ அது வரைக்கும் அனுபவிச்சுட்டு அதுக்கு மேல மனசுல ஏற்றிக்காம இருக்கும். ஒரு ட்ரெயின்ல போறோம், ஆச்சரியமா இங்கேருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போறோம் அப்படின்னா அழகா ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல ஏறுவோம், உட்காருவோம், நல்லா கார்னர்ஷிப் கிடைச்சு கொடுக்கு, சுகமா பீச் இருந்தாங்க வரைக்கும் அண்ணா தூங்கிட்டு போகலாம், அது வரைக்கும் அந்த சீட் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கைட்டு எடுத்து போக முடியாது அவ்வளோ, அது எடுத்து அங்கே உட்காந்துட்டு போகிற வரைக்கும் நமக்கு அது பிரயோஜனம் உண்டு. அதுக்கப்புறம் ஆஹா கார்னர்ஷிப்ல உட்காந்து எவ்வளோ நன்னா இருந்தது அப்படின்னு அதை நினைச்சுட்டு நம்ம திருவிழா நடந்து போனோம்னா கல்லு தடுக்கி கீழே விடும், அங்கே அவ்வளோ தூரம் கிடச்சது அதோட முடிஞ்சுடுது, அதுக்கு மேலே அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அடுத்து என்ன விஷயமோ அவ்வளோதான், ஒவ்வொன்றத்துக்கும் இவ்வளவுதான் எல்லை நிலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த யதார்த்தம் புரிஞ்சு கொடுத்தனா வாழ்க்கை சுகமாக இருக்கும். உடம்புக்கு இவ்வளவுதான் ஸ்திதி, உடுத்திக்கிற வஸ்திரத்துக்கு இவ்வளவுதான் பலம், சாப்பிட்ற ஆகாரத்துக்கு இவ்வளவுதான் சக்தி, இப்படி ஒவ்வொன்றா இது இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா எப்பொழுதுமே மனசு சஞ்சலம் இல்லாமல், மனசஞ்சலம் தான் மனுஷாவளுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த மனசஞ்சலம் இல்லாமல் அப்படி தெளிவா தெளிஞ்ச நீரோடைன்னு சொல்லுவோம், ரொம்ப துர்லபமா ஏதோ சில சந்தர்ப்பங்களை மட்டும்தான் தெளிஞ்ச நீரோடையா இருக்கு மனசு. அந்த சமயத்துல அப்படி குழம்பின்றே கிடக்கு, இது அது அது இது இதையோ போட்டு உழப்பின்றே கிடக்கு, அரைச்சமா வரைக்கணும்னு வார்த்தை சொல்லுவோம். மனசும் அதுவும் ஒண்ணு, அரைச்சமா வரைக்கிறதே தான் அன்னைக்கு இப்படி நடந்து கொடுத்து இல்லையா அப்படின்னு 50 வருஷம் கழிச்சு யோசனை பண்ணிருப்பான். 50 வருஷம் ஆயாச்சு, அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சாச்சு, அந்த நிகழ்ச்சி காரணமானதெல்லாம் போயாச்சு, அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சினால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அதுக்கப்புறம் எத்தனையோ மாற்றங்கள் ஆகிட்டாலும் அதை உட்காந்து இப்படி அரைச்சமாவே அரைச்சுருக்கும். ஆக மொத்தத்தில் என்னன்னா மனசுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான சக்தியை தேவையில்லாத விஷயங்களை கொண்டு அப்படியே குப்பை வாரி அடைச்சி வச்சு வீண் பண்ணிருக்கும். பக்தி பண்ணோம்னா தெய்வத்தை அனுபவிச்சோம்னா இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு மேல இந்த விஷயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தானாவே அதை விட்டுட்டு வந்துடும். அதுதான் யதா, இதுதான் ஞானம். ஞானம்னா தனியாக ஒன்றும் கிடையாது, என்னென்ன தன்மைகள் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா அந்த ஞானம். இந்த ஞானத்தை அடையணும், இந்த ஞானத்தை அடையிறதுக்கு தான் நம்முடைய வேதம் சொல்றது. வேதம் சொல்லி புரியாதவாளுக்காகத்தான் மகாபாரதம், ராமாயணம், பாகவதம். அதுலேயும் புரியாத கூட்டம் இருந்ததுன்னா, அதையும் புரியாதவாள் தான் இருக்காள் அப்படின்னா, அவளுக்கும் புரிய வைக்கிறதுக்காகவே தான் பகவான் பூமியில் ஆச்சாரிய புருஷால அவதரிக்க செய்கின்றான். ஆச்சாரியவான் புருஷோ வேதக, உபநிஷதம் சொல்றது, வேதம் சொல்றது, இதிகாச புராணங்கள் எல்லாமே சொல்றது. ஆச்சாரியனை உடைபவனை, ஆச்சாரியன் அடைபவன், ஆச்சாரியனை உள்ளவனை பரமபுருஷனை உள்ளபடி அறிகின்றான். ஆச்சாரியவான் புருஷோ வேதக, யாருக்கு ஆச்சாரியன் இருக்காளோ, யாருக்கு சத்குருநாதன் இருக்காளோ, அவர்கள் நிஜமாவே பரமபுருஷனா ஆகிய பகவான் உள்ளபடி அறிகின்றார்கள். மற்றவாள் ஒரு கற்பனையில, ஒரு எதிர்பார்ப்பில், ஒரு ஆசையில தான் தெய்வ விஷயத்தை பற்றி ஒரு சிந்தனை தீர்மானத்துக்கு வரும். ஆனால் சத்குருநாதன் இருக்கிறவாளுக்கு தெய்வம்னா என்ன அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துடுறது. தீர்மானிக்கவே முடியாத ஒரு விஷயம் தெய்வம். அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்மானம் வந்துடுதுன்னா அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா விஷயமும் கிளீனாக தெரிஞ்சிடும். அது தெரியறது தான் பெரிய விஷயம். சூத்திரதாரியமோ, எது சூத்திரமோ அது தெரிஞ்சு விடுத்துனா போதும். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் டக்கு 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 பசில் தான். நிஜமாவே இந்த பக்தி பகவத் விஷயம் எல்லாமே ஒரு பசில் தான். இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, அது புரிஞ்சுடுதான். ஆ இவ்வளவுதான் ஆ அப்படின்னு சமயத்தை பார்க்கலாம். அந்த பேப்பர்லாம் ஒரு படம் போட்டு இங்கே தான் ஒரு பொம்மையை போட்டு இது வழி போட அங்கே போய் போகிற வழி சொல்லுங்க, இப்படி வளைஞ்சி 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 வளைஞ்சு கிடந்து அங்கே போய் ஓ இவ்வளவுதானா ஒரு தடவை அது நீங்கள் பார்த்துக்கிறேன்னா அதுக்கப்புறம் சாதாரணமாக போயிட்டு இருப்பேன். 10,000 தடவை உங்களுக்கு திருப்பி அதை கொடுத்தா போயிடுவேன். ஏன்னா அந்த ஆதியை பிடிச்சாச்சு. ஆதி பீஜம்னு கத்துறான் இல்லையா கஜேந்திரன், அந்த மாதிரி அந்த ஆதி, அந்த அஸ்திவாரம் தெய்வம். அந்த அஸ்திவாரத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஆனா அஸ்திவாரம் தெரிய மாட்டேன், அஸ்திவாரத்தை சுத்தி சுத்தி விளையாடின்னு இருக்கும். அஸ்திவாரத்துக்குள்ள யாரும் போகிறதில்லை. அத கடல ஓரத்துல கடற்கரையில அலையில விளையாடுற மாதிரி இந்த பக்தியில ஒரு விஷயத்த விளையாடின்னு இருக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்ற, யாரோ சில பேர் மட்டும்தான் கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறா, மற்றவாள்லாம் அப்படி அலையில விளையாடிட்டு வந்துட்டு இருக்கா. கடற்கரைக்கு போயிட்டு ஆ நான் பீச்சுக்கு போனேன் அப்படின்னு பெருசா ஒன்னும் சாதிக்கல. அந்த கடற்கரை கிழிஞ்சில பிரிக்கணும், அவ்வளவு கிழிஞ்சில பிரிக்கணும். அந்த மாதிரி லோகத்தை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜனங்கள் எல்லாம் அந்த கடற்கரை ஓரத்துல அப்படி அலையில விளையாடிட்டு கிழிஞ்சில பிரிக்கின்ற வர மாதிரி, நான் நாமசிவம் பண்ணேன், நான் பக்தி பண்ணேன், நான் கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணேன், நான் கோவிலுக்கு போனேன், எனக்கு அனுபவங்கள் கிடைச்சது, கிழிஞ்சில தான் பிரிக்கின்ற வரும். அந்த கிழிஞ்சலே ஆகான்றோம். அப்ப முத்து எப்படி இருக்கும்? அந்த மூழ்கி முத்தெடுக்கணும். சுகபிரம மகர்ஷி மூழ்கி முத்தெடுத்து கொடுத்துட்டா. பரீட்சித்த மகாராஜன் மூழ்கி முத்தெடுத்தா மோட்சம் முத்தெடுத்து கிளம்பி போயிட்டான். ஏழே நாள் அழகா கடல்ல மூழ்கினான், பக்தி கடல்ல மூழ்கினான், பக்தி சாகரத்துல மூழ்கினான். ஆச்சரியமா ஜோர மோட்சன்ற ஒரு முத்தெடுத்தான் கிளம்பி போயிட்டே இருந்தான். துந்துக்கால் சரீரம் என்னமோ பிசாசு சரீரம், ஆனாலும் ஆச்சரியமா அதுலயும் மூழ்கினான், முத்தெடுத்தான் கிளம்பி போயிட்டே இருந்தான். அதனால அந்த தெய்வத்தை அப்படி பிடிக்கிறது அதுதான் பக்தி. அந்த தெய்வத்தை பிடிக்கிறதுக்கு வழி காட்டுறதுக்காகத்தான் சத்குரு ஒரு கைடு. ஒரு கைடு இந்த மாதிரி பண்ணுங்கோ, அந்த மாதிரி பண்ணுங்கோ, இந்த மாதிரி பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா. எத்தனையோ விஷயங்கள்ல யார் யாரும் நமக்கு கைடு பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்கு எப்படி போனோம், இந்த அட்ரஸ் சொன்னா எப்படி போ, அப்படி போங்கோ, அந்த இடத்த எப்படி இருக்கும், அங்க போகும் எப்படி, இல்லை நான் சொல்லக்கூடிய இங்கேயும் கேட்டுக்கோங்கோ அப்படின்னு. அதே போல பக்தின்ற ஒரு விஷயத்துல தெய்வம்ன்ற ஒரு வஸ்துவை நம்ம அடையறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் சத்குருநாதன். சமயத்தில் இந்த போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல இருக்க இங்கே இப்படி போகணும். அதே மாதிரி தான் பக்தி இந்த வழியில் எப்படி போனாச்சுன்னா பகவான் அடையலாம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே பலவிதமான வழிகள் உண்டு, எத்தனையோ வழிகள் உண்டு. இங்கேருந்து மதுரை போகணும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஊர் போகணும் அப்படின்னா ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், நடந்து போகலாம், காரில் போகலாம், ஓடி போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், எப்படி எத்தனையோ ஒரு ஒரு விஷயம் நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் நமக்கு எது சுலபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எந்த வழியில் போனால் நமக்கு சுகமாக இருக்கும் அது ஒன்று இருக்கு. நம்ம சுகப்படணும், அதே சமயத்தில் லட்சியத்தையும் அடையணும். இதை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் சத்குரு. பகவான் பார்த்தான் பூமியில் ஆச்சரியமாக துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க ஆரம்பிக்கிற சமயமாக எடுத்து துவாபரயுகம் முடிகிற சமயம் பகவான் தீர்மானம் பண்ண, கலியுக ஜனங்களுக்கு சுலபமா பக்தி பண்ண வரணும். கலியுக ஜனங்கள் மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாதி உபத்ரிதாக பிராயேன அல்பாயுஷக சபிய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபத்ரிதாக. புத்தி மந்தம், ஆயுசு மந்தம், பாக்யம் மந்தம், அல்பாயுசு. இந்த கூட்டத்துக்கு சுலபமா சந்தோஷத்தை அடையிறது பிடிக்கும். கலி தர்மம் முயற்சி ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு யுகம் எது அப்படின்னா கலியுகம். பிரயோஜனத்தை ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யுகமும் கலியுகம். இது யுக தர்மம். அதனால இந்த யுக தர்மத்துக்கு ஏத்தா போல இந்த ஜீவர்களுக்கு சத்கதி அடையணும் அப்படின்னா சதாச்சாரியனை பிடிச்சா சுலபம். ஒரு 100 மாடி ஏறணும் அப்படின்னா கஷ்டம். ஆ, 100 மாடியா? ஓ, நம்மால் ஆகாது, நீ போயிட்டு வாங்க உட்காந்துருவோம். போற வாரம் எவ்வளவு 100 மாடி ஏறி முடிச்சிருவாளான்னு தெரியாது. அதனால யாரும் 100 மாடி ஏறணும் கின்ன சாதனை பண்றேன்னு ஏறுவான். யாரோ ஒரு சாதனை 100 மாடி ஏறணும் ஆசையா இருந்து யாரோ ஏறுவான் நிச்சயமா கிடையாது. ஏதோ ஒரு சாதனை அதுவும் ஒரு பிரயோஜனம் இருக்குன்னா ஏறுவான். இல்லைன்னா 100 மாடி யாரும் ஏற போறா? அதே லிப்ட் இருக்குன்னா நானும் வரேன். இப்போ லிப்ட் இருக்கு அப்படின்னா 100 மாடி 1000 மாடி கூட சல்லுன்னு ஏரியாச்சும் அது பாட்டுக்கு போயிடுமா? இப்போதான் 8 ஆயிருக்கா, 15 ஆயிருக்கா, பரவாயில்லையே, 25 ஆயிருக்கா அப்படின்னு கணக்கு பண்ணிட்டே வேணும். 100 மாடி அப்பா அடா 3 நிமிஷம் வந்துட்டோம் இல்லையா அப்படின்னு இறங்கிடுங்க. ஆனால் போய் சேர்றது என்னமோ 100வது மாடி தான். நாமே ஏறினோம்னா எத்தனை நாள் ஏறுவோம்னு தெரியாது. முதல்ல ஏற முயற்சி போகுமான்னு சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு நம்ம லெவல்லாம் 1 மாடி அதோட போதும். சில பாதியிலே நான் நினச்சி ஆரம்பத்தில் கிளம்பினேன், இப்போ நம்ம வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு இறங்கிடும். ஏறி ஏறி இந்த பாதி ஏறி பாதி இறங்கிட்டு இருப்போம். கடைசியில் வரைக்கும் பார்த்தா இந்த பாதி ஏறி இறங்கினதை கணக்கு பண்ண 100 மாடி ஏறிடலாம். 15 ஸ்டெப் ஏறி 15 அடி இறங்கியிருப்போம். கணக்கு பண்ணி பார்த்தா 15 அடி கூட போனோம்னா ஒவ்வொரு மாடியாக ஏறி முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஏறுறது இறங்குறது ஏறுறது இறங்குறது வழுக்கு மரம்னு ஒன்று சொல்லுவார். இன்னைக்கும் இந்த கிராமங்கள்ல எல்லாம் இல்லாட்டி பெருமாள் கோவில்லாம் உரியடி உற்சவம் நடக்கும்போது வழுக்கு மரம் இருக்கும். அதனால அப்படி கட்டி விட்டுருவா, நம்ம எண்ணெய் எல்லாம் தடவி விட்டுருவா, அது ஏறி அதை இந்த கிழி அறுக்கணும். அதனால அவன் மேலே தண்ணி விட்டுட்டே இருப்பா, வெடிக்க வெடிக்க விழுவான். அந்த மாதிரி ஏறுறது இறங்குறது ஏறுறது இறங்குறதுன்னு இருக்கும். அதை லிஃப்ட்ல அப்படின்னா ஏறிட்டோம் அப்படின்னா சல்லுன்னு கொண்டு போய் மேலே விட்டு நம்ம பட்டனை தட்டி வாடி விட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எத்தனாவது மாடி அப்படின்னு அழகா ஒரு தீர்மானத்தை அது வாட்டு கொண்டு விட்டுடும். அதுபோல தெய்வம்ன்ற ஒரு உச்சாணிக்கலையில் இருக்கிற ஒரு வஸ்து, அதை அடையிறதுக்கான ஒரு லிஃப்ட் தான் சத்குருநாதன். அது மாதிரி ஒரு லிஃப்ட் பண்றதுக்காகத்தான் சத்குரு. ஆச்சரியம், சத்குரு, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரர், குருதான் பரபிரம்மம். அதனால் குருவுக்கு நமஸ்காரம். முக்கியமாக குருவை புரிஞ்சுக்க முடியாது, அதான் சத்தியம். பிரம்மாவையும் நமக்கு புரிஞ்சுக்க முடியறது இல்லை, விஷ்ணுவையும் புரிஞ்சுக்க முடியறது இல்லை, பரமேஸ்வரனையும் புரிஞ்சுக்க முடியறது இல்லை. ஆனால் இவன் 3 பேரும் ஆச்சரியமான காரியங்கள் பண்ணுறார்கள் அப்படின்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம், கண் கொண்டு பார்த்ததில்லை. அதுபோல குருவானவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் பிரம்மாவாக இருக்கார், பல சந்தர்ப்பங்களில் விஷ்ணுவாக இருக்கார், சில சந்தர்ப்பங்களில் மகேஸ்வரனாக இருக்கா. நமக்கு அகம்பாவம் வரும்பொழுது, மமக்காரம் வரும்பொழுது, கோபம் வரும்பொழுது, பொறாமை வரும்பொழுது, பைத்திகார்த்தனமான சிந்தனை வரும்பொழுது குருவானவர் மகேஸ்வரனாக மாறிட்டார். ருத்ரசம்ஹாரம் அப்படின்னு ருத்ரதாண்டவம் ஆடுறான். நிஜமாவே அந்த சமயத்தில் குரு ருத்ரதாண்டவம் ஆடி நம்முடைய அகம்பாவம் மமக்கார காம குரோதாதி துஷ்ட குணங்களை பதம் பண்ணிடுவார். அதே சில சந்தர்ப்பங்களில் பிரம்மதேவராக இருப்பார். நமக்கு உபதேசம் பண்ணும்பொழுது நம்மளை சிருஷ்டிக்கிற மாதிரி தானே, புதுசாக புனர்ஜென்மா. ஒரு குருவிடத்தில் மந்திரோபதேசம் வாங்கிக்கிறது அப்படின்றது ஒரு புது ஜென்மா, நம்மளை பிறப்பிக்க வைக்கிற புதுசாக பண்ணுறாங்க. அதனாலே பிரம்மா பல சந்தர்ப்பங்களில் விஷ்ணுவாக இருந்து நம்மளை காப்பாற்றிருக்கார். அதனால் அந்த குருவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பகவான் அடைஞ்சிடலாம், சந்தேகமே வேண்டாம். பகவான் பார்த்தான் கலியுகத்தில் ஆச்சரியமா ஒரு சத்குரு அவதாரம் பண்ணணும், அந்த சத்குருடைய வார்த்தைகளை கேட்டு எல்லா ஜனங்களும் உய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். பகவான் பார்த்தா ஒரு சத்குரு லோகத்துல பிரகடனம் ஆகணும் அப்படின்னா அந்த சத்குருவை புரிஞ்ச ஒரு சக்சிஷன் இருந்தாதான் பிரகடனம் ஆகும். ஒரு ஊர்ல முழுக்க மல்லிகைப்பூ இருக்கு, ஆனா யாருக்குமே அந்த மல்லிகைப்பூவுடைய யாரும் பக்கத்துல போய் வாசனையும் மகந்ததில்லை அப்படின்னா அந்த மல்லிகைப்பூ அது பாட்டுக்கு பூத்து கீழே விழுந்துட்டே கிடக்கும், காட்டுப்பூ போல அதுவும் ஆகும். அதே வாசம் தெரிஞ்ச ஒருத்தன் இருந்தா அப்படின்னா மல்லிகைப்பூ வாசம் ரொம்ப நன்னா இருக்கும், தலையில வச்சுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லணும். எத்தனையோ சாப்பிட்ற பொருட்கள் இருக்கு, அதை அனுபவிக்கிற நடந்தா தானே அதுக்கு ஒரு மரியாதை. லோகத்தை பார்க்கலாம், தங்கம் விலை ஏறிண்டே இருக்கு, ஏன்னா தங்கம் போதும் அப்படின்னு யாருக்குன்னு புத்தியில உரைக்கல, தங்கம் வேணும் அப்படின்னு எல்லாருக்குமே தங்கத்தை மேல ஒரு மரியாதை இருக்கு, அதனால தானே அதுக்கு விலையேற்றம். அது போல ஒரு சத்குரு இருக்கா, அவருடைய பலம், அவருடைய ஞானம், அவருடைய சக்தி இதெல்லாம் லோகத்துல பிரகடனமாகணும் அப்படின்னா சத்சிஷ்யன் அவசியம். நிஜமாவே ஒரு சத்சிஷ்யன் இல்லை அப்படின்னா சத்குரு எவ்வளவு வசதியா இருந்தாலும் லோகத்துல தெரியாது, தெரியவே தெரியாது. இப்ப நாரதரே நமக்கு நன்னா தெரியும் அப்படின்னா பிரஹல்லாதம், துருவன், வால்மீகி மகரிஷி, வேதவியாசர் இவர்களை கொண்டு நாரவர் பெரியவர் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துக்கு வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிஜமாவே நேரடியா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி நம்மளால ஜீரணமே பண்ண முடியாது, அவருடைய இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒத்துக்காது, ரொம்பவே கஷ்டம். சம்சாரிகளா இருக்கிற வாழ்க்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தத்துவங்கள்லாம் புரிஞ்சுட்டு நடைமுறைப்படுத்தி பற்றில்லாம வாழறதுலாம் நடக்காத காரியம். அவர் மாதிரி மனைவியை உட்கார்ந்துட்டு தேவியோட அம்சம் என்ன அடிக்காம இருந்தாலே போதும், மாமாக்கள்லாம் கேவலமா திட்டாம இருந்தாலே போதும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி பூஜையெல்லாம் பண்றக்கூடிய பக்குவம் கிடையாது. அதே விவேகானந்தர் விஷயம் சொல்லலாம் அப்படின்னு தானாவே ஒரு தைரியம் வருது. விவேகானந்தர் அஸ்திவாரமா கொண்டுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்துல நமக்கு ஒரு பிரியம் வருது. அதனால சத்சிஷ்யன் ரொம்பவே அவசியமா இருக்கான். சத்குரு எத்தனைக்கு எத்தனை அவசியமோ அதுபோல சத்சிஷ்யன் ரொம்பவே அவசியம். பாகவதம் சொல்றதுக்கு சுகபிரம மகர்ஷி தயாரா இருந்தா, துவாபரேகத்துடைய ஆதியிலேயே சுகபிரம மகர்ஷி பாகவதம் கத்துனுட்டார். அவரே சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல, துவாபரேகத்துக்கு ஆரம்பத்திலேயே எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்னு சார். ஆனா அவருக்கு அதை சொல்றதுக்கு ஒரு நல்ல ஸ்ரோதா கிடைக்கலையா, நல்ல சத்தையோட கேட்கறதுக்கு ஒரு சிஷ்யன் கிடைக்கல, அதுக்காக காத்துட்டு இருந்தார். பரிஷத்து மகாராஜன் கிடைச்ச உடனேயே தான் பாகவதத்தை சொன்னார். அதனால இவர்கிட்ட விஷயம் இருந்தாலும் சரக்கு இருந்தாலும் அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு ஆள் வேணும். ஒரு தாயா இருக்கா, சனங்களை நல்லா பால் பொங்கறது, நல்லா பெருகி வர்றது, குழந்தை குடிக்கலே அப்படின்னா அது பால் பொங்கி விழிஞ்சாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு, குழந்தை குடிச்சாதானே பிரயோஜனம் இருக்கு. குழந்தைக்கு குடிக்கணும்னு ஆசை இருந்து தாயா இருந்த பால் சுரக்கலைனாலும் கஷ்டம், தாயாருக்கு பால் சுரந்து குழந்தை குடிக்கலைனாலும் கஷ்டம். அதனால ஒரு சத்குரு சத்சிஷ்யன் ரெண்டு பேருமே அதி அவசியம், சந்தேகமே கிடையாது. அதனால பகவான் பாதான் கலியுகத்துல சத்குருவுடைய பிரபாவம் புரியணும், சத்குருனா சந்தேகம் ஜாஸ்தி வரும் லோகத்துல, அது சுபாவம். அதனால பகவான் பார்த்தான் சத்குரு வரார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சத்சிஷ்யன் பூமியில அவதாரம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால பகவான் பார்த்தான் ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் அவதாரம் பண்ணிட்டு இருந்தான். பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், தேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே துவாபரேகத்துடைய கடைசியில அவதாரம் பண்ண ஆழ்வார்கள். பகவான் கலியில ஆச்சரியமா ஒரு சத்குரு அவதாரம் பண்ணணும் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, அவன் தானே சத்குரு. அதனால பகவான் பார்த்தான் ஒரு சத்சிஷ்யன் முன்னாடியே தயாராக இருந்தா நிஜமாவே லோக ஜனங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணான். அப்ப ஆச்சரியமான ஸ்ரீ வைகுண்டத்துல ஒவ்வொருத்தரும் பகவானை பார்த்துட்டு இருந்தா, யார் பூமி அடுத்து பிறக்க போற பகவான், யார பூமிக்கு அடுத்து அனுப்ப போறான் அப்படின்னு பார்த்து இருக்கும் பொழுது ஆச்சரியமா குமுத கணேசர் பகவானுடைய பரிவாரத்துல அவரும் ஒருத்தர், நிறைய பேர் உண்டு நமக்கு, அஞ்சாறு பேர் தெரிஞ்சா பெரிய விஷயம். ஒரு அனந்த ஆழ்வான், ஒரு கருட ஆழ்வார், விஷ்ணுசேனர், ஒரு நாலஞ்சு பேர் இப்படி பேர் வச்சு, இதுக்கு மேல மற்ற பேர்லாம் தெரியவே தெரியும். கோடிக்கணக்கான பேர் உண்டு. பகவானுடைய பரிசாரகர்கள் சொல்லுவாங்க, பகவானுடைய கைங்கரியப்படர்கள், இவர்கள்லாம் நித்திய சூரியர்கள், நித்திய முக்தர்கள் அந்த கோஷ்டியில் இருக்கிறவா. ஆச்சரியமா பகவானுடைய ஸ்ரீவைகுண்டத்திலேயே இருக்கக்கூடியவா. அதுல குமுத கணேசன் அப்படிங்கிற ஒருத்தர் பகவானுடைய பரிவார கூட்டத்தில் ஒருத்தர், பகவானுடைய பரிவாரத்தில் ஒருத்தர். உடனே பகவான் அவரை பார்த்து, குமுத கணேசரே பூமியில் அவதாரம் பண்ணும், பூமியில் அவதாரம் பண்ணி ஆச்சரியமா வேத வேதாந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு காத்துண்டு கடன் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் பிரபு. உடனே குமுத கணேசரும் ஆச்சரியமா அவருடைய அம்சமா பூமியில அதிவிசேஷமா பாரத தேசத்துல தாமிரபரணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும்படியான தாமிரபரணி நதி தீரம் நவத்திருப்பதி. நவதிருப்பதியில் ஆச்சரியமான எட்டாவது திருப்பதி, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம்பிக்க அவன் ஊர்வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு நிக்ஷேபவித்தனா வைத்தமாநிதியா பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும்படியான ஒரு ஸ்தலம் திருக்கோளூர். நிஜமாவே திருக்கோளூர் வனதேவதைகள்லாம் குபை நடத்த கோள் சொல்லித்தான், நவநிதியங்கள்லாம் பெருமாள் தான் வச்சுருக்காரு, இங்கேதான் 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 கோள் சொல்லி, அதனால திருக்கோளூர் அப்படின்னு கோள் சொல்றது குத்தம்னு தான். ஆனால் வனதேவர்கள் கோள் சொன்னாலும் நமக்கு திருக்கோளூர் கிடைச்சது. ஆச்சரியம் சில இடங்களில் கோள் சொல்றது நல்லதுதான். ஆச்சரியமா பலராமன் கோள் சொல்றார், அம்மா கண்ணன் மண்ண தின்னாமா கோள் தான் சொல்லப்படாது, ஆனால் சொல்லிட்டார். அதில் என்ன கிடைச்சதுன்னா யசோதைக்கு பகவானுடைய வாய்க்குள்ள அண்ட சராசரத்தையும் பார்க்குற பாக்கியம் கிடைச்சி கொடுத்து நமக்கும் தெரிஞ்சு கொடுத்து, ஓ அப்போ பகவானுடைய வாய்க்குள்ள அண்ட சராசரம் இருக்குன்னு ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சி கொடுத்து. அதனால சில இடங்களில் கோல் சொல்றது நல்லது. அது எங்க சொல்றது யார்கிட்ட சொல்றேன்றது உங்களை பொறுத்த விஷயம், அவ்வளவுதான், வேற சொல்ல முடியாது. ஆச்சரியமா திருக்கோள் பெருமாள் வைத்தமானிதி பெருமாளா ஆச்சரியமா இருக்கார். அந்த இடத்துல பூர்வசிக்கா முன்குடுமின்னு சொல்லுவார். இன்னைக்கும் திருக்கோளூர் ஆழ்வார்த்த நகரி அந்த திவ்ய தேசங்கள்லாம் முன்குடுமி பிராமண சோழி என்ன வாழை சொல்லுவார். அவள் குடுமி இங்க வச்சிருப்பார், தலையில நேரம் இப்படி வச்சுருப்பான், முன்குடுமி அதாவது பின்குடுமி தான் லோகத்தில் எல்லாரும் இப்படிதான் வச்சிருப்பா, அவன் மட்டும் குடுமி இப்படி வச்சுருப்பான். இன்னைக்கும் அந்த மாதிரி முன்குடுமி வம்சத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் உண்டு. அந்த மாதிரி அந்த திருக்கோளூர்ல பூர்வசிக்கா வம்சம் உத்தமமான பிராமண குலம், பிராமண குலம் உத்தமமான சந்தேகமே. ஆனா அந்த குலத்தின்படி பிராமணா இருக்காளான்றது அவாவளை பொறுத்த விஷயம். குலத்தினால பிறந்ததுனால மட்டும் வசதி ஆட முடியாது, கர்மா வஸ்தி வாரமா கொண்டுதான் வசதி. அந்த பூர்வசிக்கா குளத்துல ஆச்சரியமா இந்த குமுத கணேசர் ஜோரா பிறந்துட்டார். பிறந்த குழந்தைக்கு மதுர கவி அப்படின்னு ஒரு திருநாமத்தை வச்சுட்டார், மதுரம். நிஜமாவே அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். பகவான் எவ்வளவு மதுரமயமா இருக்கு, அந்த மதுரத்தை அனுபவிக்க வேண்டாமா? அந்த மதுரத்தை அனுபவிச்சு அதை கவித்துவமா சொல்லணுமே. அதனால அப்பா அம்மா ஆசைப்பட்டு அழகா மதுர கவி அப்படின்னு ஒரு திருநாமத்தை சாத்திட்டார். குழந்தைக்கு அந்தந்த காலத்துல செய்ய வேண்டியதான சம்ஸ்காரங்கள், பிறந்த உடனே அதுக்கு ஜாதகர்மா பண்ணி வைக்கிறது, அழகா புண்ணியாவசனம் பண்ணிக்கு அதுக்கு பேர் சூட்டுறது, ஆறாவது மாசத்துல அன்னப்பிராசனம், நாலாவது மாசம் சந்திர தரிசனம், ஆறாவது மாசம் அன்னப்பிராசனம், ஒரு வயசுல அதுக்கு அழகா அந்த காது குத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள். மூணு வயசு ஆயிடுச்சுன்னா குடுமி கல்யாணம், சவுளம். இன்னைக்கு அதெல்லாம் வழக்கில் இல்லாம போயிடுது, குடுமி கல்யாணம்னு உண்டு. இந்த சவுளம் ஆச்சரியமா அஞ்சு வயசுல யஜ்ஞோபவீதம், யஜ்ஞோபவீத தாரணம், பூனல் கல்யாணம், அதுக்கப்புறம் வேதாபியாசம், இப்படி இதெல்லாம் பிராமணாளுடைய சம்ஸ்காரங்களா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அந்தந்த காலங்கள்ல என்னென்னலாம் சாஸ்திரப்படி செய்யணுமோ எல்லாம் சாஸ்திரோத்தமா செஞ்சு வரான். அப்பா அம்மா அழகா எல்லாம் பண்ணியாச்சு, குழந்தை என்ன வளர்ந்துருக்கான், சத்துர்விதங்களை சத்துர்வேதங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சான், வேத வேதாந்தங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டான், பரபிரம்மம் சத்தியம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்து. ஆச்சரியமா நன்னா வளர்ந்தாச்சு, இப்படி மனைவி இப்படி ஆனந்தமா இவடி இருந்துட்டு இருக்கார். பலவிதமா அவருடைய வைபவங்கள் உண்டு. அந்த ஒரு விதத்துல சொல்லும்போது, ஒரு நாள் அவருடைய வயல்ல மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு மாடு அடிச்சார். அந்த மாடு இவர் அடிக்கிறத பார்த்து பயந்து போய் ஒரு இடத்த தடுக்கி விழுந்து இறந்து போயிடுத்து. உடனேயே சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தால ஒரு மாடு அந்த மாதிரி இறந்துட்டோம் அப்படின்னா க்ஷேத்ராடனம் போய் புண்ணியமான தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தம் ஆடணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனாலே கிளம்பினார் அப்படின்னு கர்ண பரம்பரையா ஒரு கதை சொல்றார். குரு பரம்பரா பிரபாவத்துல எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியமா சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சிருக்கார், வேத வேதாந்தம் எல்லாம் படிச்சிருக்கார். அதனால க்ஷேத்ராடனம் போகலாம், ஏன்னா சரீரம் நன்னா இருக்கும் பொழுது எத்தனை தூரம் முடியுமோ க்ஷேத்திரங்கள்லாம் போய் பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றோம். அதனால இவர் அழகா க்ஷேத்ராடனம் போறார். முக்தி தரக்கூடிய ஸ்தலங்கள் ஏழு, அயோத்தியா, காஞ்சி, கயா, அந்த மாதிரிலாம் உண்டு, துவாரகா, புரி, அந்த மாதிரி அந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் ஒரு அழகா க்ஷேத்ராடனம் போறார். ஒரு உடம்புல பலம் இருக்கு, வயசாயிருக்கு, அழகா போயிருக்கார். துவாபர யுக சந்தி, ஒரு அப்ப பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, அப்படி க்ஷேத்ராடனம் போயின்ட்டுருக்கார். கலியும் ஆரம்பிச்சு கொடுத்து அவர் பார்த்தார் கலியுக தர்மம் என்னன்னு தெரியும். அதனால கலியில ஜாகிரதையா இருக்கணும். மனுஷாளுக்கெல்லாம் பொய் ரொம்ப பிடிக்கும், சத்தியம் போனா போறது வேற வழி இல்லாம பிடிக்கும். அது ஓரளவுக்கு எந்த வரைக்கும் சத்தியம் சொன்னா அவளுக்கு நல்லது நடக்குமோ அது வரைக்கும் சொல்லுவா. சத்தியத்து மேல ஒரு பெரிய ஒரு ஹரிச்சந்திரன் தான் கிடையாது. ஹரிச்சந்திரன் ஒரு கேள்விப்பொருள் தான் லோகத்துல. கலியுகத்தை பார்த்தா யாருமே பெரிய ஹரிச்சந்திரன் அப்படின்னு, அதனால ரொம்ப பெரிய ஹரிச்சந்திரன். சத்தியத்தை அந்த மாதிரிலாம் உறுதியா பிடிக்கிறது உலகத்துல ஆறே கிடையாது. உலகத்தை இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா சத்தியத்துக்கு மரியாதை கொடுத்த ஒரே ஒருத்தன் அப்படின்னா ஹரிச்சந்திரன் மட்டும்தான். உலகத்தை எந்த நீங்க எத்தனை விதமான மதங்களுடைய நூல்கள் எடுத்து வாசித்தாலும் சத்தியத்துக்கு இவ்வளவு தூரம் பிராதானியம் கொடுத்தவன் வேற யாரும் கிடையாது. அந்த ஹரிச்சந்திரன் கூட கேள்விப்படும், ஆமா பெரிய ஹரிச்சந்திரன் உண்மையை பேசிட்டான் அப்படின்னு. அந்த அளவுக்கு கலினா பொய்ன்றது சாதாரண ஒரு விஷயம், கலி புருஷனுடைய ஆதிக்கம். அதனால இவர் பார்த்தார் க்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் போவோம், க்ஷேத்திரங்கள்ல போய் பகவத் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அழகா பல ஊர்கள் பல க்ஷேத்திரங்கள்லாம் போயின்னு இருக்கார். களி பிறந்தாச்சு. களி பிறந்த 43வது நாள் பகவான் ஏற்கனவே சொல்லியிருந்தான், நீ போ பின்னாடியே நான் வருவேன் அப்படின்னு. அந்த பகவானே தான் ஆச்சரியமா ஆழ்வார் திருநகரியில காரின்றவருக்கும் உடையநங்கைன்றவருக்கும் களி பிறந்த 43வது நாள் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே ஆச்சரியமா இந்த பூமியில அவதாரம் பண்ணார். மதுரகதியா சித்திரை மாசம் சித்ரா நட்சத்திரத்துல பிறந்தார். சைத்ரஹ ஸ்ரீமான் புண்ணியஹ வால்மீகி சொல்றார். சித்திர மாசம் ரொம்ப ஸ்ரீமா ஸ்ரீ பொருந்திய மாசம், ஆச்சரியமானது, புண்ணியமான மாசம் வசந்த காலம். சித்திர வைகாசி வசந்த காலம், காடெல்லாம் அப்படி பூத்து குழுங்கு. ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணதும் சித்திர மாசம் தான். அதே போல ராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணதும் சித்திர மாசம் தான். அந்த மாதிரி சித்திரைக்கு பல விதத்திலையும் ஏற்றம் உண்டு. உத்தராயண புண்ணிய காலம் வேற, சித்திர மாசம் சித்திரை சர்வசிரேஷ்டம் சந்தேகமே கிடையாது. அவ சித்திரையில தான், சித்திரையில சித்ரா நட்சத்திரம். சில பேர் ஆழ்வார்கள் ஈசியை ஞாபகம் வச்சுக்கலாம், கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரம் திருமங்கை ஆழ்வார், சித்திரையில சித்ரா நட்சத்திரம் ஆச்சரியமா மதுரகவி ஆழ்வார், வைகாசி விசாக நட்சத்திரம் சுவாமி நம்மார். சரிதான், டக்கடக ரைனிங்கா வந்துடும், அழகா டக்கடக புத்தியில் அழகா ஜோர வாங்கி வச்சுருவான். ஆச்சரியம், இவர் சித்திரையில சித்ரா நட்சத்திரம், அவர் வைகாசியில விசாக நட்சத்திரம். சிஷ்யன் பிறந்த அந்த பல வருஷங்கள் கழிச்சு அடுத்த மாசம் அந்த வைகாசி மாசத்துல சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம், திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயரே அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஸ்தலபுராணங்கள்ல சொல்றது உண்டு. விஸ்வக்சனரே வந்தார்னு சொல்றது, ராமனே வந்தார்னு சொல்றது, சுவயம் பகவான் ஆதிநாதரே வந்தார், இப்படி நம்மாழ்வார் ஆக மொத்தத்துல பெருமாள். அது கன்ஃபார்ம் தான் இல்லை. அதனாலதான் ஆழ்வார்கள் ஏற்றம் யாருக்கு அப்படின்னா சுவாமி நம்மாழ்வாருக்கு. நம்மாழ்வார் அவதாரம் பண்ணியாச்சு. பிறந்த குழந்தை அழல சிரிக்கல, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணல, பால் குடிக்கல. உலகத்துக்கு மாறுபட்டு கிடக்கிறதுனாலே மாறன் அப்படின்னு ஒரு திருநாமத்தை வச்சுட்டான். குழந்தை வளர்ந்துட்டு இருக்கான், பிறந்து 12 நாள் ஆன குழந்தைய ஆதிநாதர் சன்னதியில கொண்டு போய் போட்டான். ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பல்படிகால் வழியேறி கண்டி கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குறுகூரதனுள் ஆடுப்புக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். எத்தனையோ ஜென்மா எத்தனையோ தெய்வங்களை கொண்டாடி அப்படி பலபடி ஏறியாச்சு. திரும்பி இந்த ஜென்மால கீழ் இறங்காதீங்க, அதுக்கு அடுத்து மோட்சம் போற வழியே பாருங்கோ. கூடி நின்று வானவர் ஏத்த தேவர்கள்லாம் ஒன்னா நின்று கூடி நின்று கொண்டாடும்படியான தெய்வம் ஆதிமூர்த்தி. அந்த கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனோட ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவது. பகவான சொல்லும்போது கருட கொடியோன்னு சொல்லுவோம். பகவானுக்கு கொடியும் கருடன் வாகனமும் கருடால் ஆடு புட்கொடி புல் அப்படின்றத புட் அப்படின்னு ஆயிருக்கு. ஆடு புல்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவது, அந்த ஆதிநாதருக்கு அடிமை ஆயிடுங்கோ அப்படின்றார் சுவாமி நம்மால். அந்த மாதிரி ஆச்சரியமா அந்த ஆதிநாத சந்நிதியில கொண்டு போய் காரியாரும் உடையனங்கையும் கொண்டு விட, இந்த பிறந்த 12 நாள் ஆன குழந்தை தவழ்ந்து போய் அங்கிருந்த புளியமர பந்திர பத்மாசனம் போட்டு சின்முதிரையை வச்சுட்டு உட்கார்ந்து கொடுத்து சமத்தா ஆச்சரியமா அதி விசேஷமா அழகா அப்படி உட்கார்ந்து கொடுத்து குழந்தை அப்பா அம்மா நினைச்சா யாரோ மகானுபாவர், யாரோ ஆச்சரியமான ரிஷி, நம்மாத்திலே குழந்தையா பிறந்திருக்கா அப்படின்னு நினைச்சுண்டு தாயும் தகப்பனமா அந்த குழந்தைய பார்த்து 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 போஷிச்சு வச்சுருக்கா. அது ஆகாரம் சாப்பிடல, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணல, அம்மா அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல, ஆனா திருமேனி மட்டும் வாட்டமில்லாம வளர்ந்துருக்க. ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், இப்படி 15-16 வருஷங்கள் ஆயிடுச்சு. நிறைய பேர் வரா, ஆழ்வார்த்தம் நிலவரா, இந்த குழந்தைய பார்க்கறா, போறா, அவாவா வரா, நமஸ்காரம் பண்றா, இந்த குழந்தைய பார்த்தா நல்லது நடக்கிறதுன்னு சொல்றா. யாருக்கும் இந்த குழந்தையுடைய ஸ்திதி என்ன, இந்த குழந்தை பேசுவா பேசாதா, இது என்னன்னு யாருக்கும் ஒன்றும் புரியாது. பாட்டுக்கு இருக்கு, யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லை, ஆனால் யாருக்கும் இந்த குழந்தைய புரிஞ்சுக்க முடியல. இப்படி காலம் போயின்னு இருக்கு. அந்த சமயத்துலதான் இந்த மதுரகவி ஜோரா அயோத்தியாவில் இருக்கா, ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ண ஸ்தலம் அங்கன் நெடுமதில் சூழ் அயோத்தி நகர்க்கு அப்படின்னு ஆச்சரியமா குலசேகர ஆழ்வார் சென்ற ஜோரா அந்த அயோத்தி நகர்ல பிரபு ஆவிர் பவிச்சுட்டான. அந்த அயோத்தியால இருந்துண்டு ராமன் நித்தியம் சேவிச்சுண்டு சரையுள்ள நீராடிண்டு வேதாந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்மரிச்சுண்டு மதுரை கவி கலியுக ஜனங்கள்லாம் அப்படி இருக்காளே, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி வேணுமே அப்படின்னு தெய்வத்தினிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். அப்ப ஒரு நாள் ராத்திரி எழுந்தா, எத்தனையோ நாள் ராத்திரி நம்மளே எழுந்துக்கிறோம், ஆனா பெருசா ஒன்றும் தெரியறதில்லை. ஆனா அவர் எழுந்துக்கிறார் மலமூத்திர விசர்ஜனத்துக்காக எழுந்துக்கிறார். வெளியில வரார், தெந்திசையை நோக்கி மலமூத்திர விசர்ஜனம் பண்றார். அப்ப பார்த்தா பெருசா ஒரு வெளிச்சம், சூரியோதயம் போல ஒரு வெளிச்சம். இவருக்கு தூக்கி வாரி போடுறது, இவ்வளவு வெளிச்சம் எங்கேந்து ராத்திரி அர்த்தராத்திரியிலே வர்றது, இப்படி ஒரு வெளிச்சம் வர்றதுன்னா ஏதோ காட்டுத்தீ போல இருக்கு, ஏதோ நாடு நகரங்கள் தீவிடிச்சு எரியறது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தார். எதுவா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், யாருக்கும் ஒரு சமம் வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். அழகா திரும்ப போனா படுத்திருந்தார் பகவத் தியானத்தோட. அடுத்த நாள் எழுந்தா இந்த விஷயத்த மறந்து போயிட்டார், இந்த விஷயத்த மறந்து போயிட்டார். எப்பொழுதும் போல சிறையில் நீராடினார், கோவிலுக்கு போனார், அழகா அங்க இருந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சார், வேதம் சொல்றது எல்லாம் கேட்டுண்டார், அழகா ஆகாரம் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டார். எப்பொழுதும் போல ராத்திரி பகவான தியானம் பண்ணிட்டு படுத்திருந்தார். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம், உள்ளத்துக்குள்ள பகவானை வச்சுட்டு படுத்து பார்க்கணும், அப்ப சுகமா இருக்கும். சாதாரண எல்லாரும் ஏதேதோ சிந்தனைகளை கொண்டு வச்சுக்கிறோம், பகவானை கொண்டு வச்சுக்கணும்னா பரம சௌக்கியமா இருக்கலாம். அழகா படுத்துண்டா. முன்னாடி நாள் போலவே அடுத்த நாள் அதே சமயத்துல மலமூத்திர விசர்ஜனம். சரின்னு வெளியில வந்தா, வெளியே வந்துவா தூக்கி வாரி போடுறது அதே போல வெளிச்சம். என்னடா அது, இன்னுமா இந்த தீ அடங்கல, நேத்ராத்திரியும் பார்க்கும் இன்னைக்கும் பார்க்கிறோம், ஊர்ல யாரும் இந்த தீயை பத்தியோ இந்த வெளிச்சத்தை பத்தியோ யாரும் ஒன்றும் பேசறதில்லை, இதனா வித்தியாசமா இருக்கு. சரி எதுவா இருந்தாலும் ஜனங்கள் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு அவர் பாட்டி வந்தார் கொடுத்தார். 2 நாள் ஆச்சு. திரும்பி 3வது நாளும் இதே நடக்கிறது. அப்ப ஒரு முடிவு நடக்குது, ஆச்சரியமான விஷயம். இது லௌகீகமான ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு தீபிடிச்சிருக்க வெளிச்சம் இல்லை, ஒரு விளக்கு வெளிச்சம் இல்லை, ஒரு அக்னி வெளிச்சம் இல்லை, ஒரு சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம், நட்சத்திர வெளிச்சம் அதெல்லாம் இல்லை. இது ஒரு அப்ராக்கிருத்த திவ்யமான வெளிச்சம். அப்ராக்கிருத்தம்னா உலகத்துக்கு பழக்கமில்லாத ஒரு வெளிச்சம், உலகத்துல சாதாரணமா யார் கண்களுக்கும் பவிக்காத ஒரு வெளிச்சம். பிடிச்சுட்டார் சத்தியம். குரு எங்கிருந்தாலும் நம்ம கணக்கிரகம் பண்ணாலும் முடிவு நடக்கும், எங்கிருந்தாலும் நடக்கும். பக்கத்துல வந்து தலையில கை வச்சு நன்னாருன்னு சொல்றதுதான் அவசியம் இல்லை. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல இருக்கா, நமக்கு குருவ பரிச்சயமே இல்லைன்னா கூட அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும், சந்தேகமே வேண்டாம். குரு பிரத்யக்ஷமா இருந்து நன்னாரு சௌக்கியமா இருக்காள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. குருவை நமக்கு பரிச்சயமே இல்லைன்னா கூட எங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். குருவுடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்ம போய் குருவை பிடிக்கவே முடியாது. என்ன ஞாபகம், குருவே கிருப பண்ணி நம்மளை பிடிச்சு இழுத்தால் ஒழிய நம்ம போய் குருவை பிடிக்கவே முடியாது. அதுதான் சத்தியம். பிரசித மகாராஜன் குருவை தேடிட்டு போகல, சுகபிரம மகரிஷி தான் தேடிட்டு வந்தான். வால்மீகி குருவை தேடிட்டு போகல, நாரத மகரிஷி தானா வந்து தடுத்தா கொண்டான். வேதவியாச சரஸ்வதி நதி தீரத்துல குழம்பி உட்கார்ந்துட்டு கிடந்தார், நாரத மகரிஷி தேடிட்டு வந்தார். பிரகல்லாதனை கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவ அம்மா கையாது, பிரகல்லாதன் அம்மா பேர் கையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தெரியறது இல்லை, கையாதுன்னு பிரகலாதோட அம்மா பேர். அவள் அழிச்சுட்டு போற அந்த குழந்தைய கர்ப்பத்திலேயே அழிச்சுடணும் அப்படின்னு சொல்லி, ஆனா ஆச்சரியமா நாரதர் வழியில வந்து காப்பாத்திட்டார், இந்த குழந்தை கிருப பண்ணிட்டார். துருவன் கிரகத்திற்கு வெளில வந்தாச்சு, காட்டுக்கு போறான், வழியில வந்து நாரதர் பிடிக்கிறார். அதனால குரு தியானம் பண்றார், பகவான் இந்த குருவுக்கு இவெல்லாம் சிஷ்யா அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கான். அவன் அந்த குருவை தான் ஆசிரியக்க முடியும், வேற எங்கேயும் போகவே முடியாது, வேற எங்கேயுமே போக முடியாது. ரகுகணன் ஒருத்தன் இருந்தான் ராஜா, பாகவத்ல வரக்கூடிய கதை, ஜடபரவருடைய சரித்திரம். இந்த ரகுகணன் வந்து அழகா கபிலரை போய் குருவை ஆசிரியச்சு உபதேசம் வாங்கிக்கணும்னு போறான். அவ போற வழியில தான் அவனுடைய பல்லக்கு தூக்கிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாம போக, அப்ப காட்டுல சும்மா தேனேன்னு படுத்துட்டு இருக்கிற ஜடபரவரை கூப்பிட்டு தூக்கிடா அப்படின்னு அவரும் தூக்கிட்டு வர்றார். அப்பதான் அவர் கீழே இருக்க பூச்சிகள் எல்லாம் மதிக்கப்படாதுன்னு இஷ்டத்துக்கு அவர் பொறுமையா நடக்க, மத்தவாள்லாம் ஒரு வேகத்தை நடக்க, பல்லக்கு முடிந்த ஆட ராஜன் கோபம் வந்து உதச்சா தேவல சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, உடனே ஜலபரத சிரிச்சுண்டு பிரசஞ்சமா பசைய போறையோ, சரீரமே கஷ்டம்தான், இதனால சரீரத்துக்கு தனியா நீ கஷ்டம் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு ஞானின்னு சொல்லி அவர் திருவடிகளில் விழுந்து அவரிடத்தை உபதேசம் வாங்கினான். அவன் கபிலர் இடத்துல போகவே இல்லை, கபிலர் பகவான் ஸ்வயம் பகவானுடைய அவதாரம் தான் கபிலர், கர்த்தன பிரஜாபதிக்கு ஆச்சரியமா தேவபூதி, அவர் தேவபூதியோட குழந்தை தானே. ஆனா அவரிடத்துல இந்த ரகுகணன் போக முடியல, ஜடபரதன் பார்த்தான். ஜடபரதர் சொன்ன விஷயம் எனக்கு போதும், இதுக்கு மேல நான் போய் கபிலரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஜடபரதரே கதின்னு இருந்துட்டா அவர் சொன்னபடி வாழ்ந்துட்டார். அதனால பகவான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கான், இந்த குருனா இந்த சிஷ்யா அப்படின்னு. அது எந்த காரணத்தை கொண்டும் அதுல இருந்து மாறி போகவே முடியவே முடியாது, ஆச்சரியம் அது. அந்த மாதிரி அற்புதமா நம்மாழ்வார் உட்கார்ந்து இருக்கிறது ஆழ்வார் திருநகரியில், பாரத பூமியுடைய இந்த எல்லை, இந்த எல்லையில் இருக்கிற ஆழ்வார் திருநகரி. அயோத்தியா வடக்குல இருக்கு, அங்க இருக்கிற மதுரகவியாருக்கு வெளிச்சத்தை காட்சி வேற ஒன்னும் காட்டல. யார எப்படி வளர்ச்சி கொண்டு வரணும்னு குருவுக்கு தெரியும், எல்லாருக்கும் ஒரே முறை கிடையாது. இப்போ ஒரு டீச்சர் இருக்கா அப்படின்னா ஒரே ஸ்கூல்லையே ஏழாவதுக்கு ஒரு பாடம் எடுப்பா, நாலாம் கிளாஸ்க்கு ஒரு பாடம் எடுப்பா, பத்தாம் கிளாஸ்க்கு ஒரு பாடம் எடுப்பா. ஒரு குழந்தை இங்கிலீஷ் ஒரு கிளாஸ் இங்கிலீஷ் எடுப்பா, ஒரு கிளாஸ்ல மேக்ஸ் எடுப்பா, ஒரு கிளாஸ்ல பிசிக்ஸ் எடுப்பா. எந்தெந்த கிளாஸ்க்கு எந்தெந்த குழந்தை எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாடத்தை சொல்லிட்டு போவான். இந்த குழந்தைகளை எப்படி மனமாகணும், ஒரு டெய்லர் இருக்கான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தைக்க மாட்டான், அவா அவளுடைய சரீரஸ்திக்கு ஏற்ற மாதிரி தைக்கிறா மாதிரி குருவும் அவாவா பக்குவத்துக்கு தகுந்தா போல வளர்க்கிறான். எதுக்குன்னா அந்த ஜீவர்களுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கணும். இந்த மதுரகவிக்கு ஆச்சரியமான அந்த வெளிச்சம் தெரிஞ்செடுத்தும். அப்ப உடனே மதுரகவி பார்த்தா கலியுகத்துல இப்படி ஒரு வெளிச்சமா ஆச்சரியமா இருக்கு, இது என்ன வெளிச்சம்னு பார்க்கலாமே தெரிஞ்சுக்கலாமே, ஒரு விஷயம் அதிசயமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு வித்தியாசமா இருக்கு, வினோதமா இருக்கு, உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு, குரு தத்துவம் அவ்வளவுதான், ஒன்றும் புரியாது. வித்தியாசமா இருக்கு, வினோதமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு, குழப்பமா இருக்கு, நன்னா இருக்கு, சமயத்த பயமா இருக்கு. இதுதான் குரு தத்துவம். இனி வரைக்கும் யாருக்கும் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாத ஒரு விஷயம் குரு தத்துவம். ஆனா குரு தத்துவம் அவிஞ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவே பிரியே அப்படின்றார். ஆச்சரியமா சிவபெருமான் சொல்றார் பார்வதி தேவியினிடத்துல, ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்யோதானம் ததைவச்ச குரு தத்துவம் அவிஞ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவே பிரியே. ஜபம் பண்ணலாம், தமம் இருக்கலாம், விரதம் இருக்கலாம், க்ஷேத்ராரங்கம் போகலாம், ஆனா குரு தத்துவம் புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்யோதானம் ததைவச்ச குரு தத்துவம் அவிஞ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவே பிரியே. ஆச்சரிய மதுரவி யார் பார்த்தா, சரி இது என்னன்னு பார்க்கலாம், இது கலியுகத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயமா இருக்கு, அதனாலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அயோத்தியாலேந்து கிளம்பினார். அழகா நடந்து 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 பகலெல்லாம் தூங்கி ராப்பொழுதெல்லாம் முழிச்சு இந்த அப்ராக்கிருத்த திவ்யமான வெளிச்சத்தையே ஆதாரமா கொண்டு நடக்கிறார். அந்த வெளிச்சத்துக்கு ஆதி எங்கன்னு தெரியல, அந்த எங்கன்னு தெரியல, நூலும் இல்லை வாழும் இல்லை, ஆனா இது என்னன்னு மட்டும் கேட்டோம். குரு தத்துவம் எங்கேயிருந்து ஒரு பேசே இருக்காது, அந்தரத்தை பூமி சுத்துற மாதிரி, இந்த பூமி எங்கே நூல்ல கட்டி தொண்டிருக்கான்னு தெரியும், அந்த மாதிரி இங்கதான் குரு அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான், எங்கேன்னு வந்தது, ஏன் வந்தது, இவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம ஒரு தீர்மானத்தையே வர முடியாது, ஏன் நம்புறோம், ஏன் இவ்வாறு நமக்கு நம்பிக்கை வருது, இவா சொல்ற வார்த்தை நமக்கே ஒரு பிடிப்பு வருதுன்னு நமக்கு ஒரு தீர்மானமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த சூத்திரம் உள்ளுக்கிற சூத்திரம் பகவான் உட்கார்ந்து இருக்கான், சூத்திரே மணிகனாயிவ, ஒரு நூல்ல மணிகள் கோர்க்கப்பட்டிருக்க மாதிரி, அந்த மணிக்கு நடுவில் நூல் ஓடி ஊடி இருக்க மாதிரி பிரபு கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு ஓடி இருக்கான். அவர் அழகா பகலெல்லாம் தூங்கி ராப்பொழுதெல்லாம் இதே லட்சியமா வராது, என்ன தேஜஸ் இது, என்ன தேஜஸ் இது, என்ன வெளிச்சம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு அதையே தொடர்ந்து 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 வரா. விந்தியமலையை தாண்டியா, விந்தியமலையை தாண்டியாச்சுனாலே திரமிட தேசம் தான், நம்ம ஊருக்கார சொல்ற மாதிரி திராவிடர்கள் அப்படின்னா தமிழ்காரன் கிடையவே கிடையாது. இந்தியமலையை தாண்டிய எல்லா பக்கமே திரமிட தேசம் தான், கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாமே திரமிட தேசம் தான். திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாலே இவர்கள் எல்லாருமே இந்த தமிழன் மட்டும்தான் திராவிடன்னு எந்த இடத்துல கிடையாது, இந்த விந்தியமலைக்கு இந்த பக்கம் இருக்கிறதா எல்லாருமே திரமிட தேசத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த விந்தியமலையை தாண்டி இந்த வெளிச்சம் வந்த உடனே அவர் நினைச்சார், சரி நிச்சயமா அது விசேஷமா திருமலையா இருக்கும், ஏன்னா வராகமூர்த்தி அங்க இருந்துட்டு இருக்கா, ஆச்சரியமானது திருமலை. சீனிவாசன் பின்னாடிதான் வராது, ஆனால் அதுக்கு முன்னாடியே மலைக்கு பிரபாவம் ஜாஸ்தி, அதனாலதான் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, அந்த மலையில ஏதானும் நான் இருந்தாலே பெருசு. இன்னைக்கும் சீனிவாசனுக்கு ஏற்றம் என்ன, திருமலையினால, சீனிவாசனால திருமலைக்கு ஏற்றம் இல்லை, என்ன ஞாபகம், திருமலையினாலதான் சீனிவாசனுக்கு ஏற்றமே ஒழிய சீனிவாச பெருமாளால ஒண்ணு திருமலைக்கு ஏற்றம் இல்லை. இதே ரங்கராஜன் திருமலை இருந்தா ரங்கராஜன் ஏற்றம் வந்துருக்கும், சீனிவாசன் மலை மேலே ஏறினதுனால சீனிவாசனுக்கு ஒரு ஏற்றம் வந்தேரி அப்படின்றார் திருமலை. அனந்தாழ்வான் சொல்றார் சுவாமி ராமானுஜர் எழுதிச்ச, நீரும் வந்தேரி தான், நீர் ஒண்ணு பர்மனன்ட் வஸ்து இல்லை, இப்பதான் போனா பொருள் குத்தகை இடம் கொடுத்துருக்கார், லீஸ் கொடுத்துருக்கார் நம்ம வராகமூர்த்தி, அதனால ஏதோ ஒதுங்கி இருக்கு, நீர் ஒண்ணு மலையை விட்டு போய் இறக்க முடியாது அப்படின்ச்சார். அதனால திருமலை அவ்வளவு விசேஷம், ஆச்சரியமா வித்துரர் பலராமன் தான் கூட திருமலை சேத்ராடனம் வந்திருக்கான் காண கிடைக்கிறது, ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் திருமலை. மலையப்ப சுவாமி தான் லேட்டஸ்டா வந்துடும், அதனால எல்லாருமே அந்த ஆரம்பத்திலிருந்து வராகமூர்த்திலாம் ரொம்ப நாளாவே திருமலையில இருக்கா, அத்தனை விசேஷமானது திருமலை. அதனால வேங்கடம் 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 அப்படின்னு சொன்னோம்னா சரியா சொன்ன, அஞ்சனாதிரின்னு ஒரு மலை இருக்கு, அஞ்சனா தேவி தபசு பண்ணி ஆஞ்சநேயர் பெற்ற மலை, அப்ப பாத்துக்கோங்க எத்தனை வருஷம் பழசு வேணும், சீனிவாசன் தான் மலைக்கு புதுசு, மலை பழசு நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மலை ரொம்பவே பழசு. வேங்கடாதிரி சேஷாதிரி வேதாதிரி கருடாதிரி அஞ்சனாதிரி ஆனந்தாதிரி ரிஷபாதிரி எந்த அத்தனை மலைகளுமே பழசு, சீனிவாசன் புதுசா வந்திருக்காரு, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பார்க்கல பூமியில எவ்வளவோ ஸ்தலங்கள் இருக்கு, நம்ம இடத்துக்கு நமக்கு புதுசு, அந்த இடம் பழசுதான், பட் கடையில போய் துணி வாங்குறோம் ஆகா புது துணின்றோம், நம்ம வாங்குவோம் புதுசு, அது எப்படி பழசுதான், அது என்னைக்கு அவன் அழகா அதை நெஞ்சு வெள்ள வந்துடுத்தோ அன்னிலேருந்து பழசுதான், இன்னைக்கு அவன் நூலெல்லாம் சேர்த்து ஒரு துணியை கட் பண்ணி அழகா ஏற்றிட்டானோ அன்னிலேருந்து பழசு, நம்ம கைக்கு அது புதுசா வரும், நம்ம பணம் கொடுத்து அப்ப புதுசா வாங்க வேண்டிய பழசு தான், பழம் பழசு. அது எத்தனை பேர் பழகு, இதெல்லாம் ஒரு துணியா, இதெல்லாம் மனுஷன் போடுவானா, திட்டிட்டு போன துணி எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும், நினைச்சிருக்க நம்மள மாதிரி யாருமே செலக்ட் பண்ண முடியாது. பல பேர் பார்த்து இதெல்லாம் ஒரு டிசைன், இதெல்லாம் ஒரு துணி, இதெல்லாம் மெட்ராஸில் போட்டு அலைய முடியுமான்னு எத்தனையோ ஒதுக்கி தள்ள விஷயத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நமக்கு அது பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். பிராரம்ப ஆசையோட பலம் துணி வரைக்கும் உண்டு. வாரத்தம் ஏதோ நினைக்காதீங்கோ, நீங்க போட செருப்புல இருந்து போட்டு கிட்ட துணியிலேருந்து இன்னைக்கு சாப்பிடற பூரி பரோட்டா வரைக்கும் பிராரப்தம் தான். பிராரப்தம்ன்ற ரொம்ப பலம் உடையது. இன்னைக்கு நீங்க சாப்பிடற சாப்பாட்டிலேருந்து உங்க கையில காஃபி கொட்டுற வரைக்கும் பிராரப்தம் தான். இன்னைக்கு நீங்க குடிக்கிற காஃபியில சக்கரை இல்லாம போடுறதும் பிராரப்தம் தான். அதனால மாமிகள்லாம் உடனே காஃபி குடிச்சு சக்கரை இல்லை உங்க பிராரப்தம் சக்கரை போட மறந்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா உடனே ஒரு காரணம் கிடைச்சுடுது அப்படின்னு எல்லாத்துக்குமே பிராரப்தம் அஸ்திவா ரொம்ப பலமுடைய உலகத்தை எது அப்படின்னு கேட்டா பிராரப்தம் பூர்வ ஜென்ம கர்ம வினை. அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதனாலதான் பிரியமா சொல்ல எப்பொழுது நாமஜபம் பண்ணுவோம் நாமஜபம் பண்ணுவோம்னா ரொம்ப பலமுடையது இந்த பிராரப்தம் அவ்வளவு சிரேஷ்டம். அதனால அவர் நினைச்சார் திருமலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா திருமலைக்கு வந்துட்டார். திருமலை வந்தாச்சு, ஆனாலும் திருமலையில ராத்திரி இருந்துருக்கா. அப்பொழுதும் அந்த அப்ராக்கிருதமான வெளிச்சம் ஜோர அதை தாண்டி போறோம். உடனே மதுரகவியார் நினைச்சார் இதனால அது இந்த வெளிச்சம் திருமலையும் தாண்டி போகிறதே அப்ப ஸ்ரீரங்கமா இருக்கும். எங்கதான் ரங்கநாத சுத்தியா வர வேண்டியிருக்கு பூலோக வைகுந்தம். அதனாலே சாட்சாத் ரங்கராஜனுடைய ஸ்ரீரங்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேர ஸ்ரீரங்கம் வந்தா ரங்கராஜனை தொழுதா. ரங்கராஜன் அழகா அவர் சேவிச்சுட்டார். ரங்கராஜன் சிரிச்சார். ஒன்றும் பெருசெல்லாம் கண்டுகளு ஏன் அப்படின்னு கேட்டா அவன் ஏதோ வெளிச்சு தெரிஞ்சா கண்டுபிடிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு அழகா ரங்கராஜன் ஒன்றும் பெருசா கண்டுகளு. அழகா ஸ்ரீரங்கத்துல ராத்திரி இருந்தா சரி ஸ்ரீரங்கம் தான் எல்லாருக்கும் சொல்லணும், ஸ்ரீரங்கம் மகாத்மியம் சொல்லணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். ராத்திரி ஸ்ரீரங்கம் இருந்தாலும் ராத்திரி படுத்துட்டாராம், ஸ்ரீரங்கம் தான் தீர்மானம் இருந்தா போய் பார்க்கலாம் வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா ஸ்ரீரங்கத்தை தாண்டி தென் திசையில வெளிச்சம். இவருக்கு ஆச்சரியமா இருந்தது ஸ்ரீரங்கத்தை தாண்டி தென் திசையில எங்க வெளிச்சம் இருக்கு அப்படி என்ன இருக்கு அந்த பக்கம். அப்ப உடனே யோசனை பண்ணாரு தாமிரபரணி நதி இருக்கு ஆச்சரியமா. திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிராயர் இருக்கா ஆச்சரியமா. நவதிருப்பதிகள் நம்ம திருக்கோளூர் திருக்குறு அது வரைக்கும் அதுக்கு பேர் திருக்குறுகூர் தான் ஆழ்வார் பின்னாடி வந்த பேர் தான் திருக்குறுகூர் இருக்கு. சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து 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 வந்தார். அழகா தாமிர நதி தீரமா அப்படின்னு நடந்து வந்தார். சரி ஊர்ல வந்து விசாரிப்போம் இவாள் யாருக்கா தெரியறதா பார்க்கலாம் அப்படின்னு வந்தா. ஒரு ராப்பொழுதெல்லாம் அப்படி நடந்துட்டே வரா வெளிச்சம் அப்படி அழகா பக்கத்தை நெருங்கி 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 வருது. ஆகா இதுனடாது ஆச்சரியமா தாமிரபரணி நதி தீரத்திலே இந்த வெளிச்சம் ஜோரா தெரியறதே அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா வந்தா. பார்த்தா ஆழ்வார்த்த நகரி வந்த உடனே அந்த வெளிச்சம் டக்குன்னு மறைஞ்சிடுத்து. உடனே மதுரகவியார் முடிவு பண்ணிட்டார் நம்ம திருக்குறுகூர்ல தான் ஏதோ விசேஷம் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டு அழகா ஊர்ல வந்து விசாரிச்சார். எல்லாரும் சொன்னா ஒரு குழந்தை 16 வருஷ கால பரியந்தமா புள்ளியமர பந்துலயே உட்கார்ந்து இருக்கு அதே தியானத்துல இருக்குன்னு சொல்ற ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஆகாரம் சாப்பிடறதில்லை, மலமூத்திர விசர்ஜனம் பண்றதில்லை, காது கேட்காதா வாய் பேசாதா ஒன்னும் புரியல. ஆனா பார்த்தா சந்தோஷமா இருக்கு, பல 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 ஜொலிக்கிறான் குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஆதிநாதருடைய சன்னதிக்கு வரார். வந்தார் பெருமாளை தொழுதார். அழகா ஆச்சரியமா வந்துட்டார் மதுர கவியார். இந்த மதுர கவியார் அப்படி தேடினு வரும்பொழுது ஒவ்வொரு பெருமாளும் அவர் பின்னாடி வர ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா அவளுக்கு தெரியும் ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்க போறது. கிருஷ்ணகர் கோவிந்தா சடகோப்பா ஹரே ராமானுஜா. ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளுமா இவர் கூடவே வந்துட்டார். 30 கோடி தேவர்கள் வந்துட்டார். ஜோரா இவர் வந்தா இந்த புளியமர பந்துல பத்மாசனம் விட்டுண்டு சின்முத்திர வச்சுண்டு ஆச்சரியமா இருக்கிற குழந்தைய பார்த்துட்டார். 16 வயசு பாலகன். பாலகன் சொன்னேன்னா 16 வயசுக்கு பாலகன் சொல்லப்படாது. 5 வயசு தாண்டி ஆச்சுனாலே பௌண்டகம் கௌமாரம் அப்படின்னு தான் வாழ்த்து. பாலகன்னு குழந்தை எல்லாரையும் பாலகன் சொல்லப்படாது. அந்த மாதிரி ஆச்சரியமா 16 வயசு ஒரு இளைஞன்னு சொல்லலாம், யுவ புருஷன் ஜம்ர உட்கார்ந்து இருக்கான். முகத்துல அத்தனை ஒரு தேஜஸ், பார்க்கும்பொழுதே மனசுல ஒரு சமாதானம். ஆச்சரியமா பார்த்தார் மதுரகவியார், இந்த குழந்தை தானும் அது அப்படின்னு கேட்டா, எல்லாரும் மாமா அப்படின்னா. உடனே அவருக்கு ஒரு ஆசை, சரி இந்த குழந்தைக்கு காது கேட்கறதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய குண்டு கல்லு குண்டு, அதை எடுத்து தொம்னு கீழப்பட்ட. சாதாரண மனுஷன் சத்த கட்டக்குன்னு திரும்பி பார்ப்போம், இது மனுஷாவுடைய சுபாவம், அது என்ன சத்தம் நமக்கு அவசியமா அனாவசியமா இருக்கும், எந்த சப்தம் கேட்டாலும் திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி டக்குன்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா, உடனே இந்த குழந்தையும் கண்களை மலர விழிச்சது, தூக்கி வாரி போட்டது. அத்தனை பேருக்கும் இத்தனை வருஷங்கள் எதுக்குமே கண் திறக்காது இந்த குழந்தை, இன்னைக்கு ஜோரா கண்களை மலர விழிச்சு ஒரு பார்வை பார்த்தான். ஆச்சரியமா அப்படி பார்த்துட்டான், ரொம்ப சந்தோஷமா எடுத்து அவருக்கு, சரி இவருக்கு வாக்குண்டோ பேசுறாரா பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல, உடனே கையை கூப்பிட்டு, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி கேட்டன குழந்தை முதல்ல சிரிச்சுடுத்து, அழகாக புன்னகை பூத்த திருமுக மண்டல், என்னையே பரீட்சை பண்றியோ, வரவச்சவனே நான் தான், என்னிடத்திலேயே எனக்கு காது கேட்குமா வாக்குண்டோ அப்படின்னு ஒரு பரீட்சையோ அப்படின்னு லேசா ஒரு புன்முறுவல் பூத்தது. உடனேயே இந்த சடகோபனுடைய அம்மா அப்பா காரி உடையனங்கை இவாளுக்கெல்லாம் குழந்தை சிரிக்கிறான், ஆச்சரியம் அத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்க மதுரகவியார் கையை கூப்பிட்டு கேட்டார். உடனே அந்த குழந்தை சிரிச்சுட்டே பதில் சொல்லிடுத்து, அத்தை தின்று அங்கே கிடக்கும். அழகான வார்த்தை. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு பயம் வந்தாலும், அப்பெல்லாம் அத்தை தின்று அங்கே கிடக்கிற ஆத்மானந்தம். யாருக்காவது ஒரு யாதி வந்துட்டுனா அதையே நினைச்சு 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 அதுலேயே மனசு ஓடுற, அத்தையை தின்று அங்கே கிடக்கிறோம். ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்து கொடுத்து நமக்கு ஆசைப்பட்டு நடந்துடுத்துனா நடந்துருக்கு நடந்துருக்கு நடந்துருக்கு, அத்தையை தின்று அங்கே கிடக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துடுத்து அத்தையை தின்று அங்கே கிடக்கிறோம். இந்த ஆத்மா நம்ம பிரச்சனையை காட்டிலும் பெரியவா, நம்ம எல்லாரும் கஷ்டத்தை காட்டிலும் பெரியவா, நம்ம எல்லாம் வியாதியை காட்டிலும் பெரியவா, நம்மெல்லாம் சரீரத்தை காட்டிலும் பெரியவா. நன்னா ஞாபகம் சொன்னீங்க, சரீரம் இல்லை, சரீரம் இல்லை, இது புரியறதோ இல்லையோ ஆன சத்தியம் இதுதான், நம்ம யாரும் சரீரம் இல்லை. சரீரம்ன்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான், கிடச்சிருக்கே ஒழிய இந்த சரீரம் நம்ம இல்லை. நம்ம சொல்றோம் இது ஒரு ஆளுக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த சரீரத்துக்கு அடையாளத்துக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த எந்த அடையாளமும் நமக்கு கிடையாது, ஒரே அடையாளம் தான் ஆத்மா, பகவானுடைய சொத்து. வேற எதுவுமே நமக்கு அடையாளமே கிடையாது, மற்ற சரீர அடையாளம் இல்ல, இந்த ஜென்மாவுக்கு ஒரு அடையாளம், இந்த ஜென்மாவுக்கு ஒரு அடையாளம், இந்த ஜென்மாவில் நாயின்னு சொல்றோம், அது யாரும் தெரியாது, அடுத்த ஜென்மாவில் அது ரிஷியா ஞானியா தெரியாது, இந்த ஜென்மாவில் அப்படியே திருநாயலையும் இல்லாருக்கு யாரும் கோபமா இருக்கு, ரொம்ப கோபம் திருநாய அப்படி திட்டுவோம், அந்த திருநாய் பூர்வஜனத்தை கோடீஸ்வரன் இருந்துருவோம், தெரியாது. இந்த ஜென்மாவில் அதுக்கு அடையாளம் திருநாய், இந்த ஜென்மாவில் நமக்கு அடையாளம் ஆண் பெண், இந்த ஜென்மாவில் ஒரு அடையாளம் நமக்கு பேர், இந்த ஜென்மாவில் ஒரு அடையாளம் ஒரு படிப்பு, அவ்வளோதான். நம்ம இந்த சரீரம் இல்லை, அவர் அழகாக கேட்டு சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அச்சேதனமான சரீரத்தில் சிறியதான அந்த ஆத்மா வந்துடுத்துனா என்ன பண்ணிட்டு கிடக்கும், எத்தை தின்று எங்கே கிடக்கும். அழகா சடகோபன், அது வரைக்கும் சடகோபன் தான் சுவாமி நம்மாழ்வார் பேர் கிடையாது. அப்ப உடனே அதை சடகோபன் சொல்லிடுத்து, அத்தை தின்று அங்கே கிடக்காது, எந்த சரீரத்தை ஆசிரயிச்சிருக்கோ அந்த சரீரத்துக்குண்டான சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் அவசியம் அனாவசியம் இது அனுபவிச்சு அப்படியே கிடக்கும். ஒரு குழந்தையா இருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தைக்குரிய விஷயமா அது ஆசிரயிச்சு அத்தை தின்று அங்கே கிடக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டோம், பொம்மை அத்தை தின்று அங்கே கிடக்கும், பொம்மை 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 பொம்மை, அப்புறம் பள்ளிக்கூடம், அப்புறம் படிப்பு, அப்புறம் எவ்வளோ வயசு வந்துருத்தோம்னா ஒரு ஆண் சரீரம் ஒரு பெண் சரீரம் கல்யாணம் குழந்தைகள் அப்புறம் தகப்பன் அதுக்கப்புறம் வயசான காலம் எப்படி ஒவ்வொன்றத்தினாலேயா அத்தை தின்று அங்கேயே கிடக்கு, கடைசி வரைக்கும் தெய்வத்தை தின்று அங்கேயே கிடக்கிறதுக்கு அதுதான் கஷ்டமே. இதெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்கு இது எனக்கு வேணும், இதை பாத்திரப்படுத்திக்கணும், இது நன்னா இருக்கணும், இதை நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி இதுக்காக தெய்வத்தை பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா தெய்வத்தை தின்று அங்கே கிடக்கணும். பழந்த அழகா சொல்லிடுது, அத்தை தின்று அங்கே கிடக்கும். மதுரகவியார் கண்கள்ல ஆனந்த கண்ணி, இப்பதான் அவர் மனசு திருப்தி ஆச்சான். இவ்வளவு நாள் கோவிலுக்கு போனதுக்கு புண்ணியம், இப்படி ஒரு தெய்வம் மனுஷ ரூபேன் சாஸ்திரத்துல வாசிருக்கார். தெய்வம் மனுஷனா அலையும்னு தெரியும், கேட்டிருக்கா. ஆனா இன்னைக்கு பிரத்யட்சத்துல பாதுடா, இவர் மனசுல சமாதானம் கிடைச்சுடுத்து அடியேன்னு அப்படி தலைக்கு மேல கையை கூப்பிட்டார். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டார். இந்த சடகோபன் பேசினோம்னா உடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் சந்தோஷம். ஊர்ல இருக்கவாளே அந்த ஒரு பய இருந்தது, புளிய மரபையா, அந்த பேரே புளிய மரபயன்னு சொல்லுவான். இந்த புளிய மரத்தோட பய உட்காந்துருப்பானே, அவன் பேசிட்டானா உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, அவனை குடு குடு குடுன்னு எல்லாம் ஓடி வரது. அந்த பய கண்ணை திறந்துட்டானா, அந்த பய பாய் திறந்து பேசுறானா, என்ன பாக்கியம் பாருங்க பயான்னு சொல்றான். ஏன் அந்த பய கண்ணை திறந்துட்டானா, ஏதோ பேசித்தான். யாரோ நம்ம திருக்கோள பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு பாரு, அவர் யாரோ ஒருத்தர் அப்படி ஊரெல்லாம் போயிருந்தாரா, அவர் அங்கேயே நீங்க வந்தாரா, எத்தையோ கேள்வி கேட்டாரா, அத்தை தின்னு அங்கே கிடக்கணும். அதை சொல்லித்தான் உடனே ஊரெல்லாம் அத்தை தின்னு அங்கேயே கிடக்காது. யாருக்கு இந்த ஆத்ம தத்துவம் எல்லாம் புரியல, இது அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும். அந்த பய சொல்லித்தான்டா, புளியமர பய, இந்த புளியமரத்துல உட்காந்து இருக்கேன். அவாவா திருக்கூர் அம்மாவில் இருந்த காலத்துல யாராவது வந்துட்டானா ஊர்ல, ஏதாவது இந்த ஊர்ல என்ன பாக்குறது, எங்க ஊர்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, புளியமரத்துல பய உட்காந்து வந்து பாருவா, புளியமர பய ஒருத்த உட்காந்துருக்கான், புளியமர முனி மாதிரி உட்காந்துட்டு இருக்காது, நிஜமாவே புளிய மரம் முனி, புளிய மரத்துல ஒரு முனி அது, அது வாடி உக்காந்துட்டு இருக்கு ஆச்சரியமா. 16 வருஷம் அதுதான் அவளுக்கு என்டர்டைன்மெண்ட், ஆழ்வார்த்தில என்டர்டைன்மெண்ட்னா நம்ம இன்னி வரைக்கும் அவர் தான், இன்னி வரைக்கும் அவளுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் மட்டும்தான். சடகோபன் பாக்கியமா, வேற எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு நாலு கிழமையெல்லாம் கூட இன்னைக்கு விசாகம், இன்னைக்கு மாசாந்த திருநட்சத்திரம், இன்னைக்கு ஆழ்வார் வெள்ள எழுவா, இப்படியே தான். இன்னைக்கு நவராத்திரி ஆழ்வார் குழு மண்டலத்துக்கு வருவா. அவள் வாழ்க்கையே அந்த ஆழ்வாரை சுத்தி சுத்தி ஓடும். நிஜமா சுகமான வாழ்க்கை. நம்மெல்லாம் ஆழ்வாரை பார்க்கறதுக்கு போக வேண்டி இருக்கு, நம்மெல்லாம் இல்ல ராதிகிருஷ்ணா ஆச்சரியம். ஆழ்வாரை சுத்தி சுத்தி ஒரு வாழ்க்கை ரொம்ப சுகம். அது ஆழ்வாரை சுத்தி 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 கிருஷ்ணனோட ஒரு விஷயம் தனியா ஏறிட்டுக்க வேண்டி இருக்கு. கோகுலத்து ஜனங்கள் கிருஷ்ண சுத்தி வாழ்க்கை, சிக்குமார்கள் கிருஷ்ணனையே சுத்தின்ட்டு இருந்தா அவ்வளவு சுகம். அவளுக்கு உடனே அழகா ஓடி வந்துட்டா, சேமிச்சுட்டா, எல்லாரும் உடனே அடியேன் என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும், அங்கீகரிக்கணும் அப்படின்ன உடனே இந்த சடகோபனம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சிஷ்யனா ஏத்துட்டு உபதேசம் பண்றான். 16 வருஷம் காத்துட்டு இருந்தார் அந்த மதுரகவி ஆழ்வாரத்துக்கு. நம்மாழ்வார் கூட யாரு பெரியவர்னா மதுரகவி ஆழ்வார் தான். நிஜமாவே நீங்கள் வரல அப்படின்னா இன்னைக்கு எங்க நம்ம நம்மாழ்வார் பிரபாவம் நமக்கு தெரிய போறது. 16 வருஷம் நம்மாழ்வார் காத்திருந்து ஒரு வெளிச்சத்தை காட்டி அங்கேயிருந்து இழுத்துனதாராம். சடகோபன் முடிவு பண்ணிட்டா வேற தமிழ் சொல்லணும், தமிழ் படுத்தணும் அப்படின்னு. ஆனா எழுதுறதுக்கு ஆள் வேணுமே, அந்த சத்த தெரியணும் பார்த்தா. ஊரெல்லாம் அழைச்சி பார்த்ததுல ஒரே ஒரு மதுரை கவி கிடைச்சாராம். எவ்வளவு கஷ்டம் பாத்துக்கோங்க. இப்ப நம்மாழ்வார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, பெரிய நம்மாழ்வாருக்கே ஒரு சசிஷன் தான் கிடைச்சாமா. தேடி கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணி அதை ஃபில்டர் எல்லாம் பண்ணி கடைசியில இன்டர்வியூ செலக்ட் பண்ணுவா இல்லையா, 500 தள்ளு முதல்ல அப்ளிகேஷன்லாம் போட்டு அதில் 5000 முதல்ல 500 செலக்ட் பண்ணு, அப்புறம் அதில் ஒரு 300 பேரை கால் ஃபார் பண்ண, அதுக்கப்புறம் அதை 200 செலக்ட் பண்ண, அப்புறம் 100, 50, 5, 1, 2 கடைசியில் 1 தேடுவார். அந்த மாதிரி அத்தனை பேர் பரவாயில்ல எல்லாத்தையும் பாசானது யாருன்னா ஒரே ஒருத்தர், ஒரு மதுரக்கணி அழகா வந்துட்டார், சேமிச்சுட்டா, சிஷ்யனா அங்கீகரிச்சுட்டா, எல்லாரும் அசந்து போனார்கள். அழகா சிஷ்யனா ஏகனுடன் மதுரகவியா இருக்கு பரம சந்தோஷம். எங்கெல்லாமோ தெய்வத்தை தேடின கிடத்துல தெய்வம் நம்ம பக்கத்தில் இருந்திருக்கேன், திருக்கோவில் பக்கத்தில் இருக்கு. இதை விட்டுட்டு நான் ஐயோ அயோத்தியா போனேனே, காசி போனேனே, காஞ்சி போனேனே, துவாரகா போனேனே, பத்ரிகாசிரமம் போனேனே அப்படின்னு நினைச்சா. அழகா சுவாமி அம்மாழ்வார் சடகோபன் சொல்லிட்டா, அப்பா அந்த மாதிரி நான் வேதத்தை தமிழ்ல சொல்ல போறேன், எல்லாம் எழுதிக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னுட்டா. எப்படி அழகா வேதவியாசர் சொல்ல மகாகணபதி எழுதிருந்தாரோ மகாபாரதத்தை, அது போல சடகோபன் சொல்ல இந்த மதுரகவியார் எழுத ஆரம்பிச்சுட்டார். சடகோபன் வாயை திறந்து பேசுறாருன்னு உடனே நெருக்கி முற்றதான் புளிய மரத்து அடியில சிஷ்யனா ஏத்துனுட்டார். இவர் நான் வந்து வேதத்தை தமிழ்ல சொல்ல போறேன், எழுதிக்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே மதுரகவியாசி அடியேன் அப்படின்னு சொல்லி ஓல எழுத்தாணிதான் தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா எல்லாருக்கும் இடிச்சுட்டு பிடிச்சு நிக்கிறாளாம். யாராவது இவ்வளவு கூட்டம் அநியாயத்து இடிக்கிறது அப்படின்னு பார்த்தா 108 திவ்ய தேச பெருமாள் நீ முந்தி நான் முந்தி இடிச்சு பிடிச்சு நிற்கிறாள். எல்லா சத்து 4 திருக்கைகளோட சங்க சக்கரம் கதாபத்மம், இதில் ஒவ்வொரு ஊர் பெருமாளும் அவாவா ஒவ்வொரு இடத்துலயும் 5-6 மூர்த்திகள்லாம் வேற உண்டு. அதை விட கஷ்டம், திருக்குறமுடி 5 மூர்த்தி உண்டு. நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, மலைவேல் நம்பி, திருப்பார்கள் 5 நம்பி வந்திருக்காரு. திருக்குறமுடி ஊர்லயும் 5 நம்பி வந்துட்டார். நம்ம திருநீர்மலையில மலைமேல் நம்பி உண்டு, நீர்வண்ணர் உண்டு, ரங்கநாதன் உண்டு, எல்லாரும் அவா கிளம்பி வந்திருக்காங்க. திருப்பதியன் வராகர் வந்துட்டா, சீனிவாசன் வந்துட்டா, அந்தந்த ஊர்லயே நிறைய மூர்த்தி, ஒவ்வொரு மூர்த்திக்கு சீவல்லிபுத்தூர்ல ஆசிரியமா வடபத்திர சாயி வந்துட்டா, பத்ரிகாசனம் பத்ரிநாராயணன் வந்தாச்சு. பத்ரிகாசனம் எங்க இருக்கு, ஆழ்வார்நாதர் எங்க இருக்கு? இன்னைக்கு பத்ரிகாசனம் போறதுனால பெரிய ஒரு சாதனை. ஆனா பத்ரிகாசனம் எங்கடா வந்தது அப்படின்னா, ஆச்சரியமா ஆழ்வார்த்த நகரி வந்துடு, பத்ரிநாராயணன் வந்துட்டாராம். துவாரகாதீசன் கோகுலத்து கண்ணன், அயோத்தியா ராமன், எல்லாரும் வந்தாச்சு. அத்தனை பேர் திருக்குறங்குடி ஆள் அவாலே 5, அவாலே 5 பேர் நினைக்கிறாள். சில வேற ஒருத்தர் வந்து 4 பேர் நின்றுருக்க, ஒருத்தர் பின்னாலே ஓடி வந்தார், உடலு போலான், ஏ உன்னை உடம்பு அதிக பின்னாடி போனா, நாங்கள் 5 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவா, இவர் நம்ம மலை மேல் நம்ம இறங்கி வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம். அவன் 5 பேர் ஒன்னா நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பாற்றல் நம்பி, மலைமேல் நம்பி, அது மாதிரி அந்தந்த ஊர்லயே எவ்வளவு பெருமாள் உண்டு. அந்தந்த ஒரு திவ்ய தேசத்திலேயே நிறைய மூர்த்தி உண்டு. ஆச்சரியமா காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துல இருந்தே அவளை காஞ்சிபுரத்துக்காரெல்லாம் ஒன்னா வந்துட்டா, அவ கங்கா அந்த அந்த ஊர்க்கார செய்வா இல்லையா, காஞ்சிபுரம் திவ்ய தேச பெருமாள்லாம் ஒன்னா வந்துட்டாளாம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் வரதராஜன் ஆச்சரியமா இவாள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டா. ஹரிபர் அட்டபயகர்த்தான் எல்லாரும் இருக்காள், அவாள்லாம் ஒவ்வொருத்தரா அப்படியே வந்துட்டாளா. பாண்டவர் தூதன் நாங்கெல்லாம் காஞ்சிபுரம் கோஷ்டி அப்படி அவா ஒரு கோஷ்டி. அதுக்கப்புறமா சோழ நாடு கேட்கவே வேண்டாம், நிறைய பெருமாள், காவேரி ஆத்தங்கிற பெருமாளே பெரிய பெருமாள். காவேரி ஆத்தங்கரில் இருக்க மாதிரி நிஜமாவே இன்னி வரைக்கும் லோகத்தை வேற எங்கேயுமே திவ்ய தேசங்கள் கிடையாது. இன்னி வரைக்கும் காவேரி அப்படியே போனோம்னா அப்படி திவ்ய தேசம் அப்படியே போயிடலாம். பரமபத்தி காவேரி ஆத்தங்கள் இருக்க மாதிரி பெருமாள், அதனால கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் அப்படின்னு சார். ஆச்சரியமா திருக்குடந்தை சாரங்கபாணி வந்துட்டார், சக்கரபாணி அதெல்லாம் ஒரு பக்கம், லைன் அழகா அப்ப குடத்தாங்க வந்துட்டார், ரங்கராஜன் வந்துட்டார், காவேரி கரை பெருமாள், சோழ நாடு அந்த கூட்டம் எல்லாம் தனியா, நடுநாடு ஆச்சரியமா, மலைநாடு திருக்காக்கரை அப்பன், திருவல்லவாள், திருமன் பரிசாரம், நம்ம அனந்த பத்மநாபர் எல்லாம் அவள்லாம் ஒரு கோஷ்டி, கோஷ்டி கோஷ்டியா. அப்புறம் தொண்டை நாடெல்லாம் சேர்ந்து அழகா அவா அந்த பக்கம் வந்துட்டார். நம்ம சலசைன பெருமாள், முருக்கு மீச பார்த்தசாரதி, திருநீர்மலை நீர்வண்ணர் எல்லாரும் திருவாள்லாம் ஒரு கோஷ்டி, மலையப்ப சாமி ஒரு தனி கோஷ்டி, அவர் தனியா வந்துட்டார். ஆந்திராலன் ஜம்முன் ஆசிரியம் அவர் கூட ஒருத்தர், சிங்கமுகம் ஜம்முன் அகோபிலம் நரசிம்மன் வந்துட்டார். அப்புறம் வடநாட்டு திருப்பதியில் இருக்க பெருமாள் எல்லாம் அவாள்லாம் ஒரு கோஷ்டி, எல்லாம் கோஷ்டி 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 கோஷ்டியா வந்துட்டு. அப்புறம் ஆச்சரியமா திருநாங்கூர் திவ்ய தேசம், அவள் ஒரு 11 பேர் உண்டு திருநறையூர், அவள்லாம் அந்த பக்கம். இப்படி கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா எல்லாரும் வந்து இவ எந்த கோஷ்டிலும் சேராம பரமபதம் தன் நாராயணன் திருப்பார்கடல் ஆச்சரியமான பிரபு. இவா எல்லாரும் இவாள்லாம் ஒரு கோஷ்டியா சேர்ந்துட்டு, இவாள்லாம் இவா ரெண்டு பேரும் ஒரு கோஷ்டி, நாராயணன் திருப்பார்கடல் பெருமாளும் ஒரு கோஷ்டி, நவதிருப்பதி அந்த ஒரு கூட்டம் தனி, மதுரை சம்பந்தப்பட்ட அந்த கூட்டம் தனி, அதுல வேற நம்மளுக்கு தனியா நிக்கணும், நவதிருப்பதி தான் தனியா நிக்கட்டும் அப்படி அவாள்லாம் ஒரு ஒதுங்க. இதுல எங்க நாங்க ஜாஸ்தி நீங்க ஜாஸ்தி ஒரே பெரிய பிரச்சனை, யார் முன்னாடி யார் பின்னாடி, நீ ஆனானா நீ ஆனானா நீ ஆனா, இதை வைக்கமானதி வாபா மதுரகவி எப்படி இருக்கார் அப்படின்னு அவர் கஞ்ச இப்படி ஏற இறங்க மதுரகவியார் பார்த்தார், என்ன நம்மளையா அப்படின்னு அவர் ஒரு பார்வை பார்க்க, இப்படி ஒவ்வொரு பெருமாளா, அப்பா இவர் நம்முடைய ஆழ்வார், அப்பா நம்மளை முன்னாடி விட்டுடு, எல்லாரும் நம் ஆழ்வார் நம் ஆழ்வார் நம் ஆழ்வார் நம் ஆழ்வார், அணிலந்துதான் சடகோபருக்கு நம்மாழ்வார் அப்படின்னு திருநாம். அப்ப கூட ஆழ்வார் தங்கிறார நம்மாழ்வார் சொல்ல மாட்டேன், எங்க ஆழ்வார்னு அப்ப நம்மாழ்வார் சொல்லி நான் கேட்டதே கிடையாது. எப்ப போனாலும் எங்க ஆழ்வாரை பார்த்தாளா, ஆழ்வாரை சேவிச்சீரா அப்படின்பா, எங்க ஆழ்வார் பிரசாதம் சாப்பிடுங்க, எங்க ஆழ்வார் நமக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும், எங்க ஆழ்வார் பல தடவை நான் நம்ம ஆழ்வாருக்கு போயிட்டே போயிட்டு வந்தது அத்தனை பேரும் வழக்கம், அப்புறம் எங்க ஆழ்வார் அப்படின்பா, எப்பவும் எங்க ஆழ்வார் நம்ம ஆழ்வார் வார்த்தையே வாழ்வு விட்டு கொடுக்க மாட்டா, எங்க ஆழ்வார் போனா கூட நீங்க நம்ம ஆழ்வார் சொல்லிக்கலாம் அவ்வளவு எங்க ஆழ்வார் அப்படின்பா. அதனால 108 திவ்ய தேச பெருமாளும் நம்மாழ்வார் 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 அப்படின்னு போட்டி போட எல்லாரும் வரிசையில் நின்றுட்டாராம், வரிசையில் நின்றுங்கோ அப்படின்னுட்டாராம் மதுரகவியார். கண்கள்ல ஆனந்த பாஷம் மதுரகவியா இருக்கு. 108 திவ்ய தேச பெருமாளும் வந்து எம்பெருமான பாக்குறா அப்படின்னா இவர் தானே விசேஷம். அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தா நம்மாழ்வார் பாசுரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. உயர் வர உயர்நலம் உடையவன் யமனவன், மயர் வர மதிநலம் மருளினன் யமனவன், அயர் வரு அமரர்கள் அதிபதி யமனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனமே. இந்த பாசுரம் ஆரம்பிச்சோன்னு யாருக்கு சொல்ல போறோம் யாருக்குமே தெரியலாம். எல்லா பெருமாள் திரு திரும்ப முழிக்கிறார். ரங்கராஜ் நமக்கு தான் இருக்கும் திருவிதிமா, நம்ம தான் எல்லாரும் நான் தான் நான் தான் நினைச்சலாம். அதுல ஒருத்தர் ஓரமும் ஒதுங்கி இருந்தார் நம்ம வரதராஜன். உயர் வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர் வர மதிநலம் மருளினன் யவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. காஞ்சிபுரம் தான் ஜெயிச்சது, ஸ்ரீரங்கமும் தோத்தது, திருப்பதியும் தோத்தது, திருவனந்தபுரமும் தோத்தது, திருக்குறுங்குடியும் தோத்தது, ஆதிநாதரும் தோத்தார். தேவேன்னு வரதராசன் எல்லாரும் வரதா போங்க முன்னாடி போங்க, உலக முதல் பாசுரம் வேதம் முதல் முதல்ல யார சொல்லித்து அப்படின்னா வரதராஜன் சொல்றதான். தமிழ் வேதம் முதல் முதல்ல யார சொல்றதுன்னா நம்ம வரதராஜன். ஏன்னா வருந்தாதேன்னு சொல்றதையும் அவர்த்தம் தான். மாசுச வருந்தாதே, எப்பெல்லாம் வருத்தம் வருதோ வரதராஜன் நினைச்சுக்கோங்க. வருந்தாதே வருந்தாதே, எந்த விதமான வருத்தமா இருக்கட்டும், அது உங்க வியாதியா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சவாளுடைய துக்கமா இருக்கட்டும், பண கஷ்டமா இருக்கட்டும், எந்த வருத்தம் இருந்தாலும் வருந்தாதே, பி ஹாப்பி அப்படின்னு ஒரு பெருமாள் சிரிச்சுட்டு பிரசன்ன வதனம். நிஜமாவே வரதராஜன், அந்த வரதராஜன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. சகல விதமான துயரங்களை மறுக்கும்படியான சுடரடியுடைய வரதராஜன் இருக்கான், அவனை தொழுது எழு ஏ மனசே. எங்க ஓடுறாய் வரதன் இருக்கான், வரம் தரும் ராஜன் இருக்க உனக்கென்ன குறை. உயர் வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர் வரு அமரர்கள் அதிபதி யவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அத்தியூரான் பிள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசே நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான், தனக்கும் இரையாவான் எங்கள் பிரான். வரதன் விசேஷமானவனாச்சு. வரதனை ஆதியா வச்சுண்டுதான் திருவாய் மொழிய சொல்றான். அப்படி ஒவ்வொருத்தரையா சொல்ல 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 ஒவ்வொரு பெருமாளா அழகா வரிசையில நிக்க மதுரகவி ஆழ்வார் பார்த்தார். இவரும் ஆழ்வார் ஆயிட்டார், அவர் நம்ம ஆழ்வார் ஆன உடனே இவர் மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு பெருமாள் சொல்ல, மதுரகவி ஆழ்வாராக ஆழ்வார் ஒவ்வொரு பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணி, அது கூடவே வேதத்தெல்லாம் ரகசியத்தெல்லாம் தமிழ் சாதாரணமா சொல்லி கொடுத்துட்டார். பகவான் தான் சாஸ்வதம், சரணாகதி தான் வழி, என்ன வேணா இருக்கட்டும் சரணாகதி. உங்களிடத்துல இருக்க பெரிய பலம், எதை பத்தியும் கவலைப்படாதீங்கோ, எதுக்கும் பயப்படாதீங்கோ, எதுக்கும் கலங்காதீங்கோ, எதுக்கும் வசந்து போகாதீங்கோ, எதுக்கும் நொந்து போகாதீங்கோ, எதுக்கும் மனசு விட்டு போகாதீங்கோ, எந்த சமயத்துலையும் நம்பிக்கை இழக்காதீங்கோ, சரணாகதி. எல்லாத்தையும் இழந்தாலும் நம்ம கூட சரணாகதி இருக்கு. இவ்விஷன் எல்லாத்தையும் விட்டுட்டான், ஆனா சரணாகதியும் ஒண்ணு அவனுக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அத்தனையும் சரணாகதி எது வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்தா, ராமன் வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. ராமன் மட்டும் இல்ல, ராமன் ஆராதனை பண்ண பெரிய பெருமாள் வரைக்கும் கிடைச்சது ஒரே ஒரு தடவை சரணாகதி பண்ணது. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாசதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒரு முறை வளர்த்தது, ஒரு முறை சக்ரு ஏவ பிரபன்னாய, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாசதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம். ஒரே ஒரு முறை, நீ அப்பப்ப விழ வேண்டாம், டெய்லி விழ வேண்டாம். அவர் இன்னைக்கு ஒரு நாள் பாத்ரியானுக்கு அப்படி இல்லை, ஒரே ஒரு தடவை விழு. விபீஷன் அப்படிதான், ஒரு முறை நான் முன்னேச்சேன் விழுந்துட்டான், பகவான் கொடுத்துட்டே இருந்த. அதனாலதான் யாருக்குமே கொடுக்காத ஒரு விஷயத்த இஷ்வாகு குலதனம் ரங்கராஜன் கொடுத்துட்டான். வேற யாருக்கும் கொடுத்துருக்காங்க ரங்கராஜன் சரியா நிறைய ஹெல்ப் பண்ணது சுக்ரீவன், அவனுக்கு தான் கொடுக்கணும். அவளுக்கு ஆசனை எல்லாம் பிடிச்சு போய் தேடிட்டு வா, இல்லாட்டி ஆசனையை கொடுக்கணும். சீதா பிராடே பண் வந்தார் பார்த்தார் கண்டேன் சீதை எல்லாம் சொன்னா, இங்கேருந்து கொண்டு கனையாழியை கொடுத்தார், அங்கேருந்து சூடாமணியை வாங்கிட்டு வந்தா, 100 யோசனை தூரம் சமுத்திரத்தை தாண்டின பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிச்சது ஆஞ்சநேய மூர்த்தி. ஆனா இவா யாருக்கும் கொடுக்கல, என்ன சரணாகி எல்லாத்தையும் விட்டு என்ன நம்பி ஒருத்தா வந்தாலே அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட். என்ன ஞாபகம், பெருமாளை தான் பிரியாவிட்டு வேணும் அப்படின்னா சரணாகி. கோவில்ல கூட நல்லா பெருமாளை பார்க்கணும்னா எல்லாரையும் பார்ப்போம், காலில் விழ வேண்டியது அவன் காலில், நம்ம எவ்வளவு நேரம் அவனை பார்க்கணும் தீர்மானிக்கிறது இவா இல்ல அவன். எல்லாரும் திருப்பதியில போய் அந்த சரகண்டி சொல்லுவாடேன்னு பார்த்துட்டு, நம்ம பார்க்க நம்ம எவ்வளவு நேரம் அவன் சன்னிதியில இருக்கணும்னு தீர்மானம் பண்ண வேண்டிய அதிகாரம் அவனை தவிர ஒரு யாருக்கும் கிடையாது. சரணாகதி, உங்ககிட்ட எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், உங்களுக்கு ஸ்லோகம் தெரிய வேண்டாம், ஸ்தோத்திரம் தெரிய வேண்டாம், சம்ஸ்கிருதம் புரிய வேண்டாம், ஏதாவது தத்துவம் தெரிய வேண்டாம், பகவானே என்னை காப்பாற்றுறான்னு அப்படி ரெண்டு கை கும்மியாவது திருவனந்தபுரத்தை பார்க்கணும். பத்மநாபா ரட்சிக்கணும்னு வேற ஒண்ணுமே சொல்ல மாதிரி எத்தனையோ ஜனங்கள் வருவா, தாமர ஜனங்கள் வந்துட்டு பெரிய ஸ்லோகம்லாம் சொல்லவே மாட்டா, சாந்தாகாரம் புஜகசேனம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா, அதெல்லாம் பிராமண குரு சொல்லிட்டு இருக்கும். நல்லா கத்தி வர சாந்தாகாரம் புஜகசேனோட பக்கத்துல ஒரு சீப்பே வச்சுப்பா, நான் சொல்லிட்டு இருக்கேன் சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் கர்ணசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பா. அந்த தாமர ஜனம் வரும் கண்ணு அப்படியே கண்ணீரோட பத்மநாபா ரட்சிக்கணும் அவ்வளவுதான். ரட்சிக்கணும் அவர் சொல்லும்போது நிச்சயமாவே ஒவ்வொரு தடவையும் தலைக்கு மேல அவ கையை கூப்பும் போதுலாம் திரௌபதி தான் எனக்கு தோணும். திரௌபதி விபீஷணன் நான் நிறைய பார்த்தது எங்கன்னா திருவனந்தபுரத்தில் தான். பத்மநாபா ரட்சிக்கணும் வேற வார்த்தையும் சொல்ல மாட்டா, வேற ஒண்ணுமே இல்லை பத்மநாபா. அதுவும் அந்த வரிசையில் நின்றுட்டு இருப்பா, யாரையும் ஆளெல்லாம் பிடிச்சி முன்னாடி எல்லாம் வரமாட்டா, வரிசையில் நின்றுட்டே இருப்பா. அந்த கதவை திறந்தோம்னு திப்பு 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 ஓடி வருவான், ஓடி வருவா விட்டு விட்டு அவெல்லாம் அந்த அத்தனை டிக்கெட் வாங்கி முன்னாடிலாம் போகமாட்டான், கடை 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 ஒச்சக்க மாட்டேன் வந்து ஏறுவா. அங்கே பத்மநாபா ரட்சிக்கணும்னு ஒரு கத்துக்கத்துவா. நிஜமாவே அவ சொல்ற அந்த வார்த்தையிலேயே நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஓ பத்மநாபர் பலவான் எப்ப தெரிஞ்சு, நிஜமாவே பல சந்தர்ப்பங்கள்ல பத்மநாபனுடைய பலம் இந்த ஜனங்கள் பத்மநாபா ரட்சிக்கணும்னு சொல்லும் போது எனக்கு புரிஞ்சு. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், சரணாகதி நமக்கு வேற என்ன, நல்ல பிச்சைக்காரன் உண்மையை சொல்றேன். நம்ம இடத்துல எதுவுமே இல்லை, தெய்வம்ன்ற ஒன்ன தவிர நம்ம இடத்துல எதுவுமே சாஸ்வதமா இருக்கு, நன்னா புரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம கை கால் நம்ம கிட்ட சாஸ்வதமா இல்லை, நம்ம ஆரோக்கியம் நம்ம சாஸ்வதம் இல்லை, அதுவே சாஸ்வதம் தானே. அப்புறம் தானே மற்ற எல்லாருமே யாருமே நமக்கு சாஸ்வதம் இல்லை. பகவான் ஒருத்தன் மட்டும்தான் நிரந்தரமானவன் நித்தியமானவன், அவனே நினைச்சாலும் நம்மளை விட்டு போக முடியாது, நம்மளே தள்ளினாலும் அவன் போக மாட்டான், சாஸ்வதமானவன். அதனால சரணாகதி, எனக்கு தெரியாது எனக்கு முடியலை என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, இவ்வளவுதான் என்ன காப்பாதுன்னு கத்துறது கஷ்டமா, ஐயோ அம்மா காப்பாத்துன்றோம், அப்பா காப்பாத்துன்றோம், அண்ணா காப்பாத்துன்றோம், இத்தனை பேர்கிட்ட காப்பாத்துன்னு கத்துறோம், ஒருத்தங்கிட்ட போய் காப்பாத்துன்னு கத்தலாம். அவன் ஒருத்தங்கிட்ட காப்பாத்துனா எல்லா இடத்துல இருந்தும் அபயம் சர்வபூதேபி யம தர்மராசன் வரைக்கும் காப்பாத்துவான், விரோதி வரைக்கும் காப்பாத்துவான், வியாதி வரைக்கும் காப்பாத்துவான், பிரச்சனை வரைக்கும் காப்பாத்துவான், ஒண்ணுமே இல்லைனாலும் காப்பாத்துவான், எல்லாம் இருந்தாலும் காப்பாத்துவான், எல்லாரும் தள்ளினாலும் காப்பாத்துவான், எல்லாரும் கூட இருந்தாலும் காப்பாத்துவான், எல்லாத்தையும் மறந்தாலும் காப்பாத்துவான், எல்லாமே இருந்தாலும் காப்பாத்துவான், காப்பாற்றுவான். துயரரு சுடரடி ரகசியம் இதுதான், வேத சாரம் இதுதான், வேதாந்தம் இவ்வளவுதான். துயரரு சுடரடி தொழுது எழு, எனக்கு இது இல்லையே அதை இழந்துட்டேனே எப்படி ஆக போறதோ என்ன ஆயின் இருக்கோ பயப்படாதீங்க, நம்ம கையில சரணாகதி இருக்கு. பகவான் இருக்கான், பகவான் கருணாசன், யார் வேணா வரட்டும், யார் வேணா போட்டும், யார் வேணா எப்படி வேணா மாறட்டும், தெய்வம் மாற போறதில்லை, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அவன் மாற மாட்டான், அவன் மாற போறது கிடையாது. ரங்கராஜனுடைய காரணியம் மாற போறது கிடையாது, நம்ம புத்தி மாறும், ரங்கராஜனுடைய புத்தி மாறாது, நம்முடைய அகம்பாவம் வேறும், திருப்பதி பெருமாளுடைய கருணாதனால குறையாது, ஒரே ஸ்திதி ஒரே ஸ்திரம். அதனால சரணாகதி, அதான் அம்மாவுக்கு சொல்றா, துயரவு சுடரடி தொழுது எழு, மனசு வேற ஒண்ணுமே படிக்க வேண்டாம், திருவாய்மொழியில பின்னாடி என்னென்ன பாசனம் எல்லாம் ஓரம் தெரியல, அது ஒன்று போதும். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர் வர அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநே. இன்னி வரைக்கும் சொல்றேன் வாழ்க்கையில எங்கெல்லாம் முழிப்பதுக்கு ஒண்ணுமே புரியாம நிக்கணும், எனக்கு தெரியலப்பான்னு கையை தூக்கிடுவேன், தானா பகவான் நடத்தி கொடுத்துருவேன். இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து சொல்லிட்டு இருக்கணும், சரணாகதி பண்ண எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வாழ்க்கை முடிஞ்சது எனக்கு மேல தான் மேலே வந்து நின்று இருக்கும். பகவன் நாம சங்கீர்த்தன பலம் சரணாகதி, சரணாகதி நிஜமாவே. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், சரணாகதிக்கு சமமா ஒரு உபாயம் இந்த லோகத்தில் தைரியமா, நீங்க குளிக்கவே வேண்டாம், பழுத்தேக்க கூட வேண்டாம், காப்பாத்துறான்னு கத்துறது என்ன கஷ்டம், அதுக்கு பழுத்தி வச்சுட்டு குடிச்சுட்டு ஆச்சாரம் சொன்ன மடியெல்லாம் உடுத்துண்டு காப்பாத்துறா, அழகாக ஒரு நல்ல டோன்லாம் வச்சுண்டு அப்படிதான் அவசியம் இல்லை, காப்பாத்துறான் அடி வயத்துலேருந்து கத்துவோம், ஆதி பீஜாயன்னு கத்துனா அந்த மாதிரி அடி வயத்துல என்னை காப்பாத்து, என்ன காப்பாத்துக்கணுமோ, என் குடும்பத்தை காப்பாத்துக்கணுமோ, என் வம்சத்தை காப்பாத்துக்கணும், எதனா கேளுது காப்பாத்துன்னு கத்தினா காப்பாற்றக்கூடிய ரக்ஷன் அநாதநாதா தீன பந்தோ ராதே கோவிந்தா. கவலையே வேண்டாம், நமக்கு எதுக்கு கவலை, எது போனா என்ன, எது வந்தா என்ன, யார் இருந்தா என்ன, யார் இல்லைன்னா என்ன, பிரபு இருக்கானே, சரணாகதி இருக்கு. விபீஷ அத்தனையும் விட்டுட்டு வந்துட்டு, அதனாலே பிரபு ஸ்ரீரங்கம் ரங்கராசன் வரைக்கும் கொடுத்துட்டானா, எல்லாரும் பிரபு குலதெய்வத்தெல்லாம் கொடுக்கப்படாதுன்ற ராமனிடத்துல, குலதெய்வம் உங்களுக்கு அப்புறம் உங்க குழந்தைக்கு வராது, யாருக்கும் கொடுக்கப்படாது, பகவான் சிரிச்சான், அவன் சரணாகதி பண்ணியிருக்கான், மோட்சம்லாம் கொடுத்துட்டேன், அவன் இருக்க வரைக்கும் எதாவது கொடுக்கணும், அதுக்காக கொடுத்துட்டேன், பெருமாளை கொடுத்துட்டேன், எது ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுக்கணும். யாருக்கா நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கான், நமக்கு என்ன பிடிக்குமோ அது இருந்தா என்னோட எல்லாம் உன்னோடதுன்னு சொல்லுவோம். சாதாரணமா ஒரு குழந்தை இருக்குன்னா நம்மளோட எல்லாம் உனக்குதான் அப்படின்மா. அந்த மாதிரி ராமச்சந்திரபதி விபீஷன் என்னோட எல்லாம் உனக்குதான், எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா சீதை இல்ல ஆசனை, எனக்கு ரொம்ப பிடிச்சது ரங்கராஜ் இந்த எடுத்துட்டு போ, ராமனுக்கே பிடிச்சது ரங்கராஜ் எடுத்துட்டு போ, ரங்கராஜ் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா என்ன விட்டு போக முடியாது. ரங்கா ரங்கா ஆச்சரியம். அதனால பிரபு இருக்கா சரணாகதியுடைய பலம் அது, வீண் போகாதது. இன்னி வரைக்கும் சரணாகதி பண்ணி வீண் போனதுன்னு யாருக்குமே கிடையாது, அத்தனை விசேஷம். இந்த மாதிரி அழகா சுவாமி நம்மாழ்வார் சொல்ல எழுதி விட்டார். ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளா சொல்லிட்டே வரார். எல்லா பெருமாளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல, ஒரு 32 திவ்யதேச பெருமாளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அழகா அப்பப்ப சொல்றார், எழுதுறார், மோகிச்சு போய் உட்கார்றா. அப்ப எல்லாம் மதுரகவி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் திருவாய்மொழி எழுதினாரோ இன்னைக்கு நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். உயர் வர உயர்நலம் உடையவன் யவனவன் இல்லைன்னா யாருக்கும் தெரிய போறதில்லை. நிஜமாவே நம்மாழ்வார் சொன்னது பெருசு இல்லை, மதுரகவி ஆழ்வார் எழுதினது பெருசு. அவ்வளவழகா எழுதி வச்சுட்டா நம்மாழ்வார் பார்த்துருக்கா. 16 வருஷ கால பரியந்தம் சுவாமி அம்மாழ்வார அப்படி பாத்துக்கிறார். 16 வருஷம் அப்பா அம்மா பார்த்துன்றதை விட இவர் பார்த்துன்றது ரொம்ப விசேஷம். அப்ப கூட சுவாமி அம்மாழ்வார் பரமபதிக்க போறாருன்ன உடனே உன்னுடைய அர்ச்சாவதார மூர்த்தி வேணும், எதுக்குப்பா நீ தான் என்ன பார்த்துட்டே இருக்கு, இல்ல பின்னாடி வர கூட்டத்துக்கு பின்னாடி வர குழந்தைகளுக்கு நீர் வேணும் அப்படின்னு சொல்ல தாமரபரணி ஜலத்தெடுத்து காய்ச்ச சொல்றார் சுவாமி அம்மாழ்வார். அழகா ஜபிச்சு காய்ச்சதா அப்ப முதல்ல கிடைச்சது ராமானுஜர். அதனாலே சுவாமி ராமானுஜர் கிடைச்சதுக்கும் காரணம் மதுரகவி ஆழ்வார் தான். மதுரகவி இல்லே அப்படின்னா இன்னைக்கு வைஷ்ணவ சித்தாந்தம் இல்லை, அவ்வளவுதான். ஏன் மூட்டை கட்டி பரநிலத்துக்கு போட்டிருக்கலாம், சரணாகதிக்கு நமக்கு புரிஞ்சிருக்காது, நம்ம ஆழ்வாரும் தெரியாது, யாரையும் நமக்கு தெரியாது. இது யாருது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பவிஷ்யத் ஆச்சாரியன். பொலிக 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 போயிற்று வல்லுயிற்சாவம், நலியும் நரகமும் நைந்த நானுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணம் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம். ஆச்சரியம், ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடியே ராமானுஜர் கொடுத்தது மதுரகவி ஆழ்வார் பவிஷ்யத் ஆச்சாரியன். அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை அவர் காய்ச்சும் பொழுது ஒரு மூர்த்தி கிடைச்சது, அதுதான் இன்னைக்கு நம்ம ஆழ்வார்ல சேவிக்கிற சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் ஆச்சரியமான நம்மாழ்வார். நம்மாழ்வார் நமக்கு கிடைச்சதுக்கும் காரணம் மதுரகவி ஆழ்வார் தான். அழகா பாசனம் எல்லாம் சுவாமி அம்மாழ்வார் சொல்ல அழகா எல்லாம் எழுதிக்கிறார். அப்பதான் எல்லா பெருமாளும் மதுரகவி உங்க ஆழ்வார் தான் நம்மளை பத்தி பாடல, டைம் இல்லை, நீ நம்மளை பத்தி ஒரு ரெண்டு பாட்டு பாடு, நம்மளை பத்தி ஏதாவது ஒரு பாசனம் நீ சொல்லு போதும் அப்படி சொல்லிட்டோம்னா பரவாயில்ல, நம்மாழ்வார் அஃபிஷியல் பாடிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஏற்றம் எங்களுக்கு வந்துருந்தார். மதுரகவி சிரிச்சார், உங்களெல்லாம் நாயன் பாடணும் என்னப்பா, நான் பெருமாள்டாப்பா உங்க ஆழ்வாரே உகந்த சிறுகிட்டமே ஆழ்வார் பிடிச்சு அனுபவிச்சிருக்கார், நான் எனக்கு பிடிச்சாதான் அனுபவிக்க முடியும் என்ன மதுரை இப்படி சொல்லிட்டார். அப்ப சொன்னார், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவு. சரியாங்க மதுரை போட்டதான் வைக்கணும், நம்மளால போட்டு வைக்கப்படாது. ஏ வைக்கணும் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் உகந்த வஸ்து கண்ணினும் சிறுத்தாம்பி சத்தியம் பார்த்துக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம நம்மாழ்வார் பத்தி சொல்லிட்டு இருக்கோம், ஆனா கண்ணினும் சிறுத்தாம்பு ஆரம்பிச்ச உடனே நம்மாழ்வார் பார்த்தல சத்தியம். இவ்வளவு நேரம் நம்மாழ்வார் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம், இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா கண்ணினும் சிறுத்தாம்பு ஆரம்பிக்க போறோம் சரியா சுவாமி நம்மாழ்வார் வராருனா இதெல்லாம் தான் எதிர்ச்சையனா இந்த இடத்துல டைமிங்கா கொண்டு சேர்க்கணும் யோசனை. எதிர்ச்சையா பகவானுடைய சங்கல்பம் சரியா நம்மாழ்வார் வராருனா கண்ணினும் சிறுத்தாம்பு சொல்லிட்டு இருந்தாருனா நம்மாழ்வார் வெறுவா. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாள் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. எனக்கு கிருஷ்ணாராமா கோவிந்தாதான் வேண்டாம், சடகோபா காரிமாரா வகுலாபரணா நம்மாழ்வார்னு சொல்றதுதான் தித்திக்கிறது. அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, என்னாவுக்கே தித்திக்கிறதே, சடகோபா சடகோபான்னு நாக்கு தித்திக்கிறதே அப்பாடான் இருக்கே, அவ்வளவு அழகா இருக்கு. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயின் என்னப்பனில் நன்னி தென்குருகோர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். பெருமாள்லாம் பார்த்தாலாம் ஆரம்பத்தை குரு வந்தனம் பண்ணிட்டு அடுத்தது எப்படி பெருமாளுக்கு வந்துருவா, இந்த சம்பிரதாய பிரச்சனை எல்லாம் உண்டு, அதுல குரு பெருமையெல்லாம் பாடு அப்புறம் அப்படியே பெருமாளுக்கு வருவா, அந்த மாதிரி எப்படி வந்துருவா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பார்த்து அடுத்து நம்மளதான் பாடுவார் பாத்துக்கோ அப்படின்னு ஒவ்வொரு பெருமாளும் அப்படி கை காட்டின்னு இருந்தா. 32 திவ்யதேச பெருமாள் போக மீதி இருக்கெல்லாம் நம்மளதான் 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 அப்படின்னு ஆயிட்டு இருந்தா. மதுரகவி திருச்சாரா ஆச்சரியமா, நிஜமா ரசம்தான். வேறென்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். தியான ஸ்லோகம் அவருக்கு அப்படிதான். வேறென்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்து, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, என் வாழ்க்கையை காப்பாது சடகோபன் இருக்கா, அப்படி இருக்கிற மதுரகவியாரே எமக்கு அரண். வேறென்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். வேறு யார் நமக்கு அரண் கிடையவே கிடையாது. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்ப மேவினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்ற அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. தேவு மற்றறியன்னு உடனே பெருமாள்லாம் கலந்துட்டா, இனிமேல் நமக்கு எழுத மரியாதை இல்லை கிளம்பிடலாம், ஏன்னா நம்மெல்லாம் ஒரு வலை இல்லை. தேவு மற்றறியேன்னு நம்மாழ்வார் சொல்லிட்டார், இனிமேல் நம்ம இருந்தோம்னா சரி வராது, கிளம்பிட்டோம்னா கொஞ்சம் மரியாதை இருக்கும். வந்தோம் அம்மாவார் பாடல்களையும் காத்துட்டு இருந்தோம், பெருமையாக இருக்கும். மதுரகவியார் திரும்பியும் நம்மளை பற்றி கேட்க வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கினாளாம். அப்போ நம்மாழ்வார் என்னடா உனக்கு கிருஷ்ணன் பிடிக்காதோ அப்படின்னாராம். பிடிக்கும், ஆ அப்போ பாட வேண்டியதானே. திருதந்தாகிலும் தேவப்பிரானுடைய கரிய கோல திருவுருக்காண்டன் நான் ஏன்னு கேட்டால் நமக்கு பிடிக்கும், அதனால பிடிக்கும். இல்லைன்னா கிருஷ்ணனுக்குலாம் ஒரு விலை யாராவது கொடுப்பாளா? திருடன் பொய்யன் ஐயையா, நம்மாழ்வார் மாதிரிலாம் வராது. திருடன் கிடையாது, பொய் கிடையாது, வார்த்தை மாற்றம் கிடையாது. சடகோபன் ஒரு வார்த்தை சொன்னால் சத்தியம், பேரரு சுடரடி. அது மாதிரி மாமேக்கம் சரணம்ன்றது கண்ணன் சொன்னக்கூட யோசனையாக தான் இருக்கு. அதே தேரரு சுடரடி நம்மாழ்வார் சொன்னால் விசேஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சாரியனை தவிர எதுவுமே பாடாத ஒரு ஆழ்வார். ஆழ்வார்களில் பெருமாளை பாடாத ஆழ்வார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். ஆச்சரியமா சுவாமி நம்மாழ்வார் 32 வருஷ கால பெரிய இருந்தவர் இருந்தார். இன்னைக்கு எந்த இடத்துல சுவாமி நம்மாழ்வார் சன்னிதி இருக்கோ அந்த இடத்துல தான் அவருடைய சரீர திருப்பள்ளி படுத்தினார். சும்மா சாதாரண இடம் இல்லை, அந்த இடத்துல தான் சுவாமி நம்மாழ்வாருடைய திவ்யமான சரீரம் இருக்கு. அந்த இடத்துல தான் திருப்பாவர் ஜீவசமாதிங்கிற மாதிரி கூட சொல்லலாம், பல விதமாக சொல்றது உண்டு ஜீவசமாதி. எந்த இடத்த இன்னைக்கு சுவாமி நம்மாழ்வாருடைய மூர்த்தி இருக்கோ, எந்த இடத்த அவருடைய கோவில் இருக்கோ, மூலவர் இருக்கோ, அந்த புளியமரத்தடியில தான் சுவாமி நம்மாழ்வாருடைய திருமேனி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அத்தனை விசேஷமான ஒரு ஸ்தலம். அதுக்கப்புறம் அந்த மூர்த்தியை வச்சுட்டு அழகா உற்சவம் எல்லாம் பண்ணிட்டு சடகோபன் வந்தார், வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார்னு சொல்லி உற்சவம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவள் ஊர் ஊரா எடுத்து உற்சவம் பண்றார். அப்ப மதுரை சங்கம் வளர்த்த ஆசிரியமாக தமிழ் வளர்ப்ப சங்கம் மதுரை சொல்லணும் இல்லையா, நிஜமாவே மதுரைக்கு இன்னைக்கு ஒரு ஏற்றம் இருக்கத்தான் செய்யறது. சங்கம் நிஜமா தமிழ் சங்கம் அப்படின்னா மதுரை தான். பொற்றாமரை குளம் இன்னைக்கும் ஆச்சரியமா மீனாட்சி இருக்கும்படியான ஒரு ஸ்தலம் இருக்கு. மதுரை மீனாட்சியுடைய கோவில் தானே பொற்றாமரை குளம் இருக்கு. அந்த பொற்றாமரை குளத்துல இந்த தமிழ் புலவர்கள்லாம் ஏறிட்டாளா, சங்க புலவர்கள்லாம். சங்கம் ஏறாத கவி, அதனால வேதம் தமிழ் செய்த புலவர் நீங்க சொல்லப்படாது. எங்க சங்கத்துல நீங்க வந்து அவர் எழுதின பாசுரம்லாம் காமிங்கோ, இலக்கணம்லாம் சரியா இருக்கா, நாங்கெல்லாம் பார்த்துட்டு ISO 9000 முத்திர மாதிரி அது தமிழுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா சங்க புலவர்கள் ஒத்துண்டா அடையாளம். நக்கீரன்லாம் சொல்ற மீன் எட்டிக்கல் திறப்பினும் சங்க புலவன், அதனாலதான் அவ்வளவு தெய்வம் சிவபெருமான இருந்தாலும் வாங்க விழுத்து வாங்குறாரு. நீ பண்ண தமிழ் தப்புதான், சிவபெருமான இருந்தாலும் தமிழ் தப்பு பண்ண யாரும் ஒத்துக்க மாட்டோம், அப்படி ஒரு இது ஆச்சரியம். தமிழ் விட்டு கொடுக்க மாட்டான், சிவபெருமான சண்டை கூட நிற்பாரா, தமிழை விட்டு கொடுக்க மாட்டான். அவ்வளவு ஆச்சரியமான மதுரை சாதாரண இடம் கிடையாது. அதனால சங்கப்புலவர்கள் ஒரு சங்க பலகைன்னு ஒன்று உண்டு, அதிலெல்லாம் ஏறி உட்காந்துன்னு அதை தீர்மானம் பண்ணுவான். தீர்மானம் பண்ணி அந்த சங்க பலகையில் அதை வைப்பான். அந்த என்ன கவி யார் இருந்தாலும் வச்சு விட்டாங்கன்னா சங்கப்பலகை அது நல்ல தமிழாக இருந்தால் அதை ஏற்றுக்கும், இல்லாட்டி அப்படி குப்பரை தள்ளி விட்டுடும் குளத்துக்குள்ளே. அந்த மாதிரி தான் இன்றைக்கி யாராவது ஏற்றினோம்னா ஒரு தமிழும் தேராது, ஒரு தமிழ் தேராது, திரும்பி அந்த கால தமிழ் விட்டு தான் தெரியிட்டே வரும். அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு அதுக்கு என்ன நம்ம ஆழ்வார், ஆழ்வாரெலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கெல்லாம் இதுக்கு ஆழ்வார் வரணும் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு சின்ன ஓலையில் ஒரே ஒரு பாசுரம் எழுதி இருந்தாங்க. இது வைங்கன்னு வச்சு விட்டார். அழகா எல்லாரும் ஏறி உட்கார்ந்தார்கள். இந்த சங்க பழக ஒரு திரும்ப திரும்பிச்சு எல்லாரையும் தள்ளி விட்டு கொடுத்து இவர் எழுதின அந்த ஒரு ஓலை மட்டும் இப்படி வச்சிருந்தது. அப்புறம் எல்லாரும் என்னடாது அப்படின்னு அசந்து எடுத்துவே பார்த்தா ஆச்சரியமா எழுதியிருந்தார். கண்ணன் கழினை நன்னும் மனமுடையீர் இன்னும் தாமம் திண்ணம் நாரணம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு சங்கப்புலவர்கள் 300 பேர் ஒரு பரண்டு பரண்டு போட்டு உடனே அத்தனை பேரும் ஈ ஆடுவதோ குருடற்கெதிரே, ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை சொல்லலாம் சார், ஈ நானும் பறக்கிறேன், குருடா நீயும் பறக்கிறேன், நீ நான் ஒன்று தான் பார்க்கலாம், நீ நான் போட்டி வச்சுக்கலாமா, யார் ஹைட்டில் பறக்கலாம்னு ஈயும் கருடனும் போட்டி போட எவ்வளவு கேவலம்.
ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே, இரவிக்கெதிரே மின்மினி ஆடுவதோ. ராத்திரி ஆயிடுதுன்னா அழகா சந்த நட்சத்திரம் படிச்சு படிச்சு படிச்சுன்றதான். உடனே என்ன பெரிய சூரியன் வெளிச்சன்றா, வரப்பா சூரியனை கூப்பிடுப்பா, நம்ம ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கலாம். வெடிய காலம் சூரியன் வந்தோம்னா, ஓ இவர் தான் சூரியன், ரொம்ப ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி சூரியனுக்கும் நட்சத்திரம் நடுவில் யார் பெட்டி பட்டிமண்டம் வச்சிருந்தா, சூரியன் பெருசா நட்சத்திரம் பெருசா வைத்தியகார மாதிரில. இரவிக்கெதிரே இரவி அர்த்தம், இரவின்னா சூரியன், இரவை கிழிச்சு போட்டதான் இரவிந்து. இரவிக்கெதிரே மின்மினி ஆ, இரவிக்கெதிரே ஆச்சரியமா மின்மினி ஆடு நிறைய உண்டு, விதவிதமா சொல்லி வர. இல்லாட்டி சந்திரனுக்கு எதிர மின்மினி பூச்சலாம், நான் தான் பெருசு அப்படின்னு சொன்னா, சூரியனுக்கு எதிர மின்மினி பூச்சி, நீ என்ன நட்சத்திரங்கள்லாம் வேண்டாம், இரவிக்கு எதிரே மின்மினி பூச்சி, நான் என் உடம்புலயே பிளச்சு பிளச்சுன்னு இருக்கேன், நான் தனியா தெரியும் இல்லையா அப்படின்னு. பகல்ல மின்மினி பூச்சி நம்ம மேல வந்து உட்காந்தாலும் மின்மினி பூச்சி நமக்கு தெரியாது, ராத்திரியில மட்டும் தான் மின்மினி பூச்சி. இரவிக்கு எதிரே மின்மினி ஆடுவது, ஈ ஆடுவதோ கருடற்கு எதிரே ஒருத்தன் சொன்னான். உடனே ஒரு புலவன் சொன்னான், இரவிக்கு எதிரே மின்மினி ஆடுவதோ அப்படின்னா. உடனே இன்னொருத்தன் சொன்னான், நாய் ஆடுவதோ உருமி புலி முன், நாய் வந்து இன்னும் பெரிய புலி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தது நாங்கள் எப்படி இருக்கும் ஆச்சரியமா. மரி ஆடுவ மரி நடை ஆடுவதோ கேசரி முன், சிங்க நட என்ன நான் நடந்து காட்ட நரி நடந்தா அப்படி இருக்கும். தேய் ஆடுவதோ அழகு ஊர்வசி முன், தேய் ஆட்டம்னு சொல்லுவோம், ஊர்வசி ஆட்டம் ரெண்டும் இருக்கு. பேய் ஆட்டம் எல்லாரும் ஊர்ல பேசிக்கிறவா, ஊர்வசி நீ நானும் போட்டி போடலாம், பேய் ஆட்டம் ஊர்வசி ஆட்டம் இது வசதி. பேய் ஆடுவதோ அழகு ஊர்வசி முன், இதெல்லாம் எவ்வளவு கேவலமோ அதுபோல வகுலாபரனுடைய ஒரு வார்த்தை ஒரு கவிக்கு நாங்கள்லாம் ஈடாகணும். பெருமாளே தலையாட்டும்படியா சொல்றார், அப்போ ஏற்பட்ட எங்க வகுலாபரனுடைய ஒரு கவிக்கு ஈடாகுமோ, ஒரு வார்த்தைக்கு சமானமாகுமோ நாங்கள் சொல்ற தமிழ் எல்லாம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல, அத்தனை பேரும் சடகோபன் நம்மாழ்வார ஆச்சரியமா தெய்வ தமிழ் புலவர் அப்படின்னு ஒத்துனுட்டார். வேதம் தமிழ் செய்தமாறன் அப்படின்னு ஒத்துனுட்டார். இப்படி மதுரகவி ஆழ்வார் எல்லா இடங்கள்லையும் சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமை நிரூபணம் பண்ணார். அவர் பராமரிச்சதுக்கு அப்புறமாலாம் கூட நம்மாழ்வார் பாசுரங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. அப்போ கூட நாதமுனிகள் திருக்கோளூர் வந்து கண்ணினும் சிறுத்தாம்ப கத்துண்டு அதை போய் ஆழ்வார்த்த நகரில புளியமரத்தடியில் நின்றுண்டு தண்ணீர் ஆயிரம் தடவை ஜபிக்க, அதன் பிறகுதான் ஆச்சரியமா சுவாமி நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாயி தான் சொன்ன திருவாய்மொழி முதற்கொண்டு மற்ற ஆழ்வார்கள் சொன்ன எல்லா பிரபந்தங்களையும் சொன்னார். அதனால இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் இருக்குன்னா காரணம் திரும்பவும் கண்ணினும் சிறுத்தாம்பு மதுரகவி ஆழ்வார் தான். மதுரகவி ஆழ்வார் இல்லை, கண்ணினும் சிறுத்தாம்பு இல்லை அப்படின்னா திவ்ய தேசங்கள் தெரியாது, திவ்ய பிரபந்தங்கள் தெரியாது, சுவாமி ராமானுஜர் தெரிஞ்சிருக்க மாட்டார், இன்னைக்கு எத்தனையோ இழந்திருப்போம். நிஜமாவே ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் யாரும் கொண்டாடி இருக்க மாட்டோம், திருப்பதி சீனிவாசன் ஒரு ஜந்து போய் பார்க்காது, திருவனந்தபுரம் பத்மநாபன் யாருன்னு கேட்டுடுவோம், யாரோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, யாரோ ராஜா படுத்துட்டு இருக்காரு போயிடுவோம். இத்தனைக்கும் காரணம் ஒரு மதுரகவி ஆழ்வார் சத் சிஷ்யன், அவ்வளவு சேஷமானால்தான் பெரியவாள்லாம் சொல்லுவாள். ஆழ்வார்கள் யாருக்கு ஏற்றம்னா மதுரகவி ஆழ்வாருக்கு ஏற்றம். ஏன்னு கேட்டா பெருமாளே வேண்டான் புறந்தள்ளி ஆச்சாரியனே கதின்னு கிடந்தார். ஆச்சாரியன் தான் சர்வசிரேஷ்டம்னு நமக்கு ஒரு தைரியம் வரணும் அப்படின்னா அது ஒரே கதி மதுரகவி ஆழ்வார் தான். பேரன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே. நிஜமாவே சத்சிஷ்ய பாவம் வரணும் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் ஸ்மரிச்சோம்னா சத்சிஷ்ய பாவம் நிச்சயமா வந்துடும். சத்சிஷ்ய பாவம் மதுரகவி ஆழ்வார் நினைச்சு நினைச்சுதான் வடுக நம்பிக்கையில ராமானுஜரிடத்துல அப்படி ஒரு பக்தி வந்தது. அதனால அந்த மதுரகவி ஆழ்வார் இன்னைக்கு நிஜமாவே நம்மாழ்வார் வைபவம் இல்லை, மதுரகவி ஆழ்வார் வைபவம் தான் சொல்லி கூட நம்மாழ்வார் வந்தார். சுவாமி விவேகானந்தரை பத்தி சொன்னா கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரா போல, அவ்வளவுதான். நிஜமாவே பரிஷித் மகாராஜ் அஸ்திவாரமா கொண்டுதான் பாகவதம். அதுபோல இன்னைக்கு மதுரகவி ஆழ்வார் வைபவம் ஏன்னா இன்னி வரைக்கும் சத்சிஷ்யன் அப்படின்னாலே மதுரகவி ஆழ்வார். இன்னைக்கும் பார்த்தோம்னா ஆழ்வார்த்தனால வைகாசி விசாகத்துக்கு நவதிருப்பதி பெருமாள் இருந்தால் பக்கத்தெல்லாம் போய் நிக்கவே மாட்டார், மதுரை ஒருபாடு கிடப்பார், நம்மாழ்வார் பக்கத்துல தான் போய் நிற்பார். மற்ற பெருமாள் வந்தா என்ன போனா என்ன எனக்கு என்ன போச்சு, அது நம்மாழ்வார் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் நம்மாழ்வார் பக்கத்துல நிற்பேன் அப்படின்னு நம்மாழ்வாரிடத்துல ஒதுங்கி நின்றுப்பார். அவர் திருவடி நாளிலேயே ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு மகாத்மா மதுரைக்கு போய், அதனால அவரை போல ஒரு சத்சிஷ்ய பாவம் மக்கள்லாம் வரட்டும். சத்சிஷ்யம் ராமானுஜரே கதின்னு கிடப்போம். அடியேன் ராமானுஜதாசன் அடியாள் ராமானுஜதாசீன்னு ஹிருதயத்தில் நிலச்சு நிற்கட்டும். சடகோபட்கதின்னு கிடப்பும் முதற்கதி ஆழ்வார் போல எதுவுமே வேண்டாம். தேரரு சுடரடி இருக்கு, அம்மாழ்வார் இருக்கார், ராமானுஜர் இருக்கார், எதை இழந்தாலும் திரும்ப அடையலாம், பகவான் இருக்கா, இன்னும் கவலைப்படாதீங்க, மனசை போட்டு அலட்டிக்காதீங்க, எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சரணாகதி இருக்கு, சதாச்சாரியன் இருக்கா, நாமஜபம் இருக்கு, இதை விட வேற என்ன வேணும்? இது என்னைக்குமே நீங்காத செல்வம் நிறைந்த. அதனால மதுரகவி ஆழ்வார் திருவடிகளை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, அவரே கதின்னு கடங்கு. அதனால மதுரகவி ஆழ்வார் பலம்தான் திருக்கோளர் பெண்பிள்ளை ராமானுஜர் நிக்க வச்சு 81 வாக்கியம் பேசினார். எந்த இடத்துல ராமானுஜர் நிக்க வச்சு யாருமே பேசல, பெரியவாள்லாம் கூட அரண்டு போவார் ராமானுஜர் அப்படின்னு. ஆனா இவர் நின்று ஜெயிச்சு காட்டினாள் பெண்பிள்ளைனா திருக்கோளூர் பலம். அதனால எல்லோருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ. அதனால பெண்பிள்ளை விடமாட்டேங்கிறார், மதுரகவி ஆழ்வார் ஊரை விட்டு போவாளா? திருக்கோளூர் வைத்தமானதே ரெண்டாம் பட்சம், மதுரகவி ஆழ்வார் ஊரை விட்டு கிளம்பலாம். மதுரகவி ஆழ்வார் ஊரை விட்டு கிளம்புறது சரியா படலையா? என்ன ஆச்சரியம்னா, சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை 12 வருஷம் வெளில போயிருக்கார், பூலோக வைகுந்தத்தை விட்டுட்டு 12 வருஷம் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் உட்கார்ந்தார். ரங்கராஜனே வேண்டாம் அப்படின்னு திருமாலன் சோர் அழகிடத்துல கூடத்தாழ்வான் போனார். அதெல்லாம் ராமானுஜருக்கு பெருசா தெரியலையா? திருக்கோளூர் விட்டு போகலாமா, மதுரகவி ஆழ்வார் அவதார ஸ்தலத்தை விட்டு போகலாமோ அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதனால வேறென்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் ஏறி எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே இந்த மதுரகவி அவரே கத்தின்னு கடப்போம். எல்லை இல்லாத தாசிய பாவம் நம்ம பிறக்கும், மனந்த மதுரகவியாகவே இருப்போம். எல்லை இல்லாத தாசிய பாவத்தை தலைப்போம், எல்லை இல்லாத குரு மகிமையை அனுபவிப்போம். அபார மகிமா குரு மகிமா, விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா. ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா Krishna Krishna Radhe Radhe 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 Krishna Krishna Radhe Jai Sadguru Maharaj Ki Samasta Bhagavatal Ko Govind Naam Sankirtanam
Govinda Govinda
Janaki Kanta Smaranam
Jai Jai Rama Rama
Gopika Jeevan Smaranam
Govinda Govinda
Aalvar Thiruvadigale Sharanam Aandaal Thiruvadigale Sharanam
எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்த்தனம்.
ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ
ஜெய்.
ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு
ஜெய்.
ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ
ஜெய்.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா
சுகினோ பவந்து.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ
ஜெய்.
ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ
ஜெய்.
ஜெய் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாளுக்கு
ஜெய்.
ஜெய் ஸ்ரீ மதுரகவியாழ்வாருக்கு சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம்.
ராமானுஜ ராமானுஜ.
ஜெய் ஸ்ரீ மகா பிரம்ம ஸ்ரீ கோபாலவல்லி தாசருக்கு
ஜெய்.